தேதி சிகிச்சையா இருக்கிறீங்க. 30/7/2018 முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. எது வரைக்கும் இந்த சத்யுக சுய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகலையோ அது வரைக்கும் சுகமான தூக்கம் தூங்க மாட்டோம், சுகமா தூங்க மாட்டோம். நாங்களும் பவித்திரமாகி அனைவரும் அனைவரையும் பவித்திரமாக்குவோம் அப்படின்னு சபதம் செய்யுங்க. இது வந்து சேவைக்கும் சுய புருஷார்த்தத்துக்கும் பயங்கரமான ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வரி இந்த வாணி. சோ இது எதை வச்சு பாபா வாணியில சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரௌபதி சபையினர் முன்னாடி துகில் எறியப்பட்ட அந்த அவமானத்துக்கு பழி வாங்காத வரைக்கும் நான் இந்த கூந்தல முடிய போறது கிடையாது அப்படின்னு அவுத்து விட்டுருவான் இல்லையா. சோ முடிக்கப்படாத அந்த கூந்தல் லட்சியத்தை திரும்ப அடையிற வரைக்கும் முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பாபா சொல்றாரு, உங்களுடைய ராஜ்யம் பறிக்கப்பட்டது, இப்ப நீங்க அதே மாதிரி சூளுரை செய்யுங்க. எனக்கு அந்த ராஜ்யத்தை அடையிற வரைக்கும் ஓய மாட்டேன், நிம்மதிய தூங்க மாட்டேன், சுகமான தூக்கம் கிடையாது, அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமா கிடையாது, இந்த உலகத்துல உள்ள எதுவும் என்ன பிடிச்சி இருக்க முடியாது. நிறைய படத்துல அதை வைத்துதான் நிறைய படங்கள்ல வந்திருக்கும், இருக்கிறேன் அது வரைக்கும் நான் இதை பண்ண மாட்டேன் அதை மாதிரி பண்ண மாட்டேன்னு வாங்க அந்த ஒரு லட்சியத்தை அடையிற வரைக்கும். இந்த மாதிரி நீங்க சபதம் எடுங்க, சுயராஜ்யம் ஸ்தாபனை ஆகாத வரைக்கும் நாங்க சுகமான தூக்கமே எங்க வாழ்க்கையில கிடையாது. நாங்க தூய்மையாகி அனைவரையும் தூய்மை ஆக்கிட்டே இருப்போம், தூய்மையான உலகம் உருவாகிற வரை என் கடன் பணி செய்து கிடப்பது. வேற எதுவுமே எங்களுக்கு இருக்கிற எதுவுமே சுகத்தை கொடுக்காது, சுகத்தை அடைய மாட்டோம். இங்க இருக்கிற சுகம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்க ராஜ்யம் தான் வேணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காந்தியும் அதே தான் பண்ணிருக்கிறாரு இல்லையா. காந்தி வந்து வெள்ளக்காரங்க அவங்களுடைய துணியெல்லாம் வந்து சீப்பா தான் இருக்கும், நம்ம தறியில நெய்யறத விட வெள்ளக்காரங்க உருவாக்குன துணி எல்லாமே சீப்பு. அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சுயராஜ்யம் தான் வேணும்ட்டு கொழுத்தினார் இல்லையா. அதே மாதிரி உன்னுடைய ராஜ்யம் தான் உனக்கு வேணும், இது ராமனுடைய ராஜ்யம், இங்க இருக்கிற எந்த பொருளையும் நீ தொடாத, கொழுத்து இல்ல புத்தியினால அது மீது உள்ள பற்று அகற்று, அதுதான் தூய்மை ஆகுறது. இதே மாதிரி மத்தவங்களும் எப்படி காந்தி எப்படி எல்லாரையும் உருவாக்கி ஒரு போராட்டம் நடத்தா, அத நீயும் உருவாக்கு. இது சூக்ஷ்ம போராட்டம், மாயையோடு நடக்கிற யுத்தம், தூய்மை ஆகிற யுத்தம், தூய்மை ஆக்கிற யுத்தம், தூய்மை ஆக்குங்க. அது வரைக்கும் கண் உறங்காதீங்க அப்படின்னா தூங்க தூங்காதீங்கன்னு அர்த்தம் இல்ல, முழுக்க முழுக்க இதே கவனம் இருக்கணும்ன்றது. முழிச்சுட்டு இருக்கும் போதும் சரி தூங்கும் போதும் சரி. கேள்வி, டிராமாவில எப்படிப்பட்ட மரணம் நடக்கிறது கூட சங்கமயுகத்துல வழக்கம் ஆயிடுச்சு. சில நல்ல நல்ல குழந்தைங்க வெற்றி மாலையில வர்ற அளவுக்கு முயற்சி செய்யறாங்க, ஆனா அந்த மாதிரி குழந்தைங்க கூட ஆச்சரியப்படுற வகையில இந்த ஞானத்தை அப்படியே உருகி கேக்குறவங்க, மத்தவங்களுக்கும் அற்புதமா சொல்றாங்க, பிறகு பாபா விட்டு ஓடியும் போயிடுறாங்க, அதாவது செத்துறாங்க. பாபா விட்டு போயிட்டா செத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம், மரணம் அடைந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட மரணம் கூட சங்கமயுகத்துல பழக்கமாகிடுச்சு. ஸ்ரீமத்படி நடக்கலன்னா மாயா தோற்கடிச்சிடுது. பாபாவுக்கு சொந்தமாகி கையை விட்டுட்டீங்கன்னா இறந்துட்ட மாதிரிதான், அதிர்ஷ்டத்தின் மேல கோடு விழுந்துடுது. சங்கமயுகத்துல இது பழக்கம், இவ்வளவு பக்காவா ஞானத்தை கேட்டவங்களே பாபா விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சங்கம் யுகத்துல இது பழக்கம் வழக்கம், ஸ்ரீமத்படி நடக்கலனாலே மாயா தோக்கடிச்சிடும். பாபாவுக்கு சொந்தமாகிட்டீங்க, சொந்தமாகியும் பாபா கைய விட்டுட்டீங்க, அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமத்படி நடக்கல அப்படின்னா செத்துட்ட மாதிரிதான். அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சேமிச்சீங்க, உருவாக்குனீங்க, அதை நீங்களே அழிச்சிட்டீங்க, வேண்டாம். பாபா பிளாங்க் செக் கொடுக்கிறாரு, ஒன்னு போட்டும் ஜீரோ போட்டும் ஜீரோ 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 கோடான கோடி போட்டுட்டு அழிச்சு விட்டீங்க, செல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க. சங்கம் யுகத்துல இப்படி ஒரு பார்ட் இருக்குது. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைங்கள மாய விழுங்கிடுது அப்படின்னு சொல்ற சூப்பர்ல. நல்ல நல்ல குழந்தைங்களை திடீர் திடீர்னு காணாம போக வச்சிடும் மாயா. சோ அது மாதிரி நிறைய பேர் பாபா சார் 40-50 வருஷம் உள்ள குழந்தைங்களையும் மாயா சாப்பிடுவாங்க. சோ அது வந்து காமம் மட்டும் கிடையாது, டெஸ்டா பேர் அந்த மாதிரி நிறைய பரிவாரத்துல பயங்கர டெஸ்டாபர் வர்றதும் ஒரு காரணம். சோ அதனால நிறைய பேர் வந்து பல வருஷம் இருந்து பாபா விட்டு போயிடறாங்க. சோ இது மாயான்னு புரிஞ்சுக்கணும், ஆடாம அசையாம இருக்கும். சோ அது ஒரு விதமான டெஸ்டபர், நிறைய டெஸ்டபர். சோ அதே மாதிரி எனக்கு கூட வந்து ஒரு டெஸ்டபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மாயை எப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்றது. இதுக்கு முன்னாடியே முரளி வேற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல போட்டு அதை டெலிட் பண்ணிட்டு பண்ணதும் இல்லாம அவன் பாபா விட்டே ஓடிட்டான், அவன் இப்ப பிகேவே கிடையாது போயிட்டான் அப்படின்னு சொல்ற பாபா குழந்தைங்கன்ற பேர்ல இருக்க சூத்திரர்கள் இருக்கிறாங்க. சோ அப்ப என்ன அப்படின்னா இதுதான் மாயை. மாயை வந்து பல விதமான டெஸ்ட் பேப்பர் வைக்கும் இல்லையா. சோ இவங்க தாங்காம ஓடுறது வேற, ஓட்டுறதுக்கு முயற்சி செய்யறது எல்லாமே நடக்கும். ஏன்னா அங்க அமைதியான அரசியல் பண்ணணும் சத்தியுகத்துல. சோ இங்க கலியுக அரசியல் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க பாபா குழந்தைங்களா. அந்த கலியுக அரசியல் இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். எப்படி பாதுகாத்துக்கணும், பாபா வழிபடி பாதுகாக்கணும், அதுதான் முக்கியம். அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க இறங்கினா முடிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு, அவ்வளவுதான். நீங்க பாபா குழந்தை இல்லைன்னு அதுல ப்ரூவ் ஆயிடும்ல. சோ ரொம்ப கவனம் இருக்கணும், ஏன்னா இதுதான் சங்கமயோகம், இதுதான் சங்கமயோகம். எப்படி மாயை அடிக்கணும்னு தெரியாது, பயங்கரமா அடிக்கும். ஒரு ஒரு வினாடியும் அந்த பல வருஷம் முன்னாடி ஜெயா டிவில ரெண்டு சாமியார் அடிச்சுக்கிட்டது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நம்ம டிவியில இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும், அமைதியா இருக்கணும். பாபா அது எப்படி இருக்கும்னா பாபா வழிபடி ஒவ்வொரு அடியிலும் போயிட்டு இருக்கிறோமா அதுல மட்டும் கவனம் கொடுக்கும். இப்ப ஜாக்கிரதையா இருக்கும், கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டோம் அப்படின்னாலே மாயடிச்சு கிடைச்சிருக்கும். ஆனா நாராயணன் பதவிக்கு போட்டி சும்மா கிடையாது இல்லையா, சும்மா கிடைக்காது நாராயணன் பதவி. சோ அதுக்கேத்த மாதிரி மாயை வரும், அவங்கவுங்க எந்தெந்த பதவியோ அதுக்கேத்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கு என்னடா இவங்க எல்லாருக்கும் துக்கம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே வரலையுன்னு தோணும். அவங்க வந்து அவங்க பதவி பாத்தீங்கன்னா பிரஜை பதவி அல்லது வெட்டியான் பதவிக்கு ஒண்ணும் டெஸ்ட் தேவையில்லை. சோ மேல போறவங்களுக்கு தான் தடை வரும். சோ இது எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், விழுந்துடக்கூடாது. பாபா சொல்லுவாரு, கீழே இருந்து விழுந்தா அடிபடாது, மேல இருந்து விழுந்தா 5வது மாடி 10வது மாடியில இருந்து விழுந்தா கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே கூட கீச்சு போட்டுறீங்கன்னு அர்த்தம், செத்துடுவீங்க. தெரியணும் இதனால என்ன, யுத்த மைதானத்துக்குள்ள அந்த பாக்ஸிங் அந்த நடக்கிற அந்த கூண்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்க. ரெடி ஆயிடு, சாஸ்திரீக முறைப்படி ஜெயிக்கணும், பாபா நினைவுல இருந்து ஜெயிக்கணும், பாபா மட்டும்தான் உங்க கண்ணுக்கே தெரியணும், ஜெயிச்சிடுவீங்க. உலகமே உங்க மேல பாவப்படட்டும் எதிர்கட்டும் அலட்சியப்படுத்துங்க, நீங்க அன்பு கடலா இருங்க, அவ்வளவு அன்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. பாடல், வாசலில் வந்துள்ளோம் சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், நாராயணன் பதவி அடைஞ்சே தீருவார் அப்படின்ட்டு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான உயிரோட வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த பாட்டை கேட்டீங்களா, உயிரோட இருந்துகிட்டே பலியாகிட்டீங்க தானே, இப்ப உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உடலும் நீயே பாபா, உயிரும் நீயே பாபா. அப்படின்னா என்னட்டான், இயக்கிறதே நீதான், நான் இயக்கிற மாதிரி இல்ல, நீ என்ன சொல்ற அதை செய்யறான், அவ்வளவுதான், எனக்கு எதுவுமே கிடையாது, உடலும் கிடையாது, உடல் உணர்வும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்க பாட்டு கேட்டீங்களா, ஆனா எல்லாரும் பலியாகல, வசிக்கிரமமா முயற்சிக்கு ஏற்ப உயிரோட வாழ்ந்துகிட்டே இறக்குறாங்க. ஃபுல்லா இறந்தவங்க தான் பாபா குழந்தைங்க, கொஞ்சம் இறந்து இப்ப வசிக்கிரமா ஃபுல்லா பலியாகல. ஒருத்தரை மடியில எடுக்கிறாங்க, அதாவது தத்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேற ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு சொந்தமாயிடுறாங்க. அதே மாதிரிதான் நாம கூட அசுர குடும்பத்துல இருந்து ஈஸ்வரிய குடும்பத்துக்கு சொந்தமாகிட்டோம். அப்படின்னா அசுர குடும்பத்துல இறந்து ஈஸ்வரிய குடும்பத்துக்கு சொந்தமாயிட்டோம். அசுர குடும்பத்துக்கு எனக்கு எந்த சொந்தம் எந்த சொந்தமும் கிடையாது. சோ நிறைய அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, ஒருத்தங்க தத்து எடுக்கும்போது ஏறி கொடுப்பாங்க, நான் அந்த குழந்தைய பார்க்க வரவே மாட்டேன், பின்னாடி சொந்தம் கொண்டாட மாட்டேன். அந்த மாதிரி அசுர குடும்பத்துல சுத்தில செத்துட்டோம், அதுக்கு பேரு தான் பலியாகிறது. சுயம் பகவான் ஈஸ்வரனே வந்து தன்னுடைய மடியில உட்கார வைக்கிறார், அதாவது தத்தெடுக்கிறார், தன் மடியில தத்தெடுக்கிறார். அஞ்ஞான காலத்துல யாருமே ஈஸ்வரனால தத்தெடுக்கப்படுறது கிடையாது, ஆனா தர்மகுருமார்கள்னால தத்தெடுக்கப்படுறாங்க. வல்லபாச்சார குலத்தினர் ஸ்ரீகிருஷ்ணர் கோயில்ல தன்னுடைய குழந்தைங்களை ஸ்ரீகிருஷ்ணர் தத்து எடுக்க கொடுத்துடுறாங்க ஸ்ரீகிருஷ்ணருக்கு. ஆனா அது ஜடசிலை, அது பிராமணரான பூஜாரியே கிருஷ்ணருக்கு பதில குழந்தைய தன் மடியில வைஷ்ணவர் ஆக்குறதுக்காக வைக்கிறாரு. இப்படி நிறைய பேர் தத்து எடுக்கிறாங்க. யார் யாரு இங்க இருந்துட்டு போனாங்களோ அவங்களால தத்து எடுக்கப்படுறோம் அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சிலர் கிறிஸ்துவால தத்து எடுக்கப்படுறாங்க, சிலர் இப்ராஹிமால தத்து எடுக்கப்படுறாங்க. அவங்க இருந்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்க மீண்டும் வருவாங்க. இதெல்லாம் குழந்தைகளாகி நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க உயிரோட வாழ்ந்துகிட்டே இறந்துட்டீங்க, அதனால நீங்க ஒரு பாபாவுடைய நினைவுல தான் வாழணும். உலகிய தந்தையின் மடியில அவருடைய குழந்தைங்க வராங்க, தந்தை இறந்தவுடன் குழந்தைங்க மட்டும் உயிரோட வாழறாங்க. நீங்க அந்த மாதிரி தந்தையின் மடியில வரீங்க, அந்த தந்தை உங்களை அமரலோகத்துக்கு, அதாவது துர்கதியில இருந்து சத்கதிக்கு அழைச்சிட்டு போறாரு. மனித குலம் முழுவதுக்கும் சத்கதி வல்லல் ஒரே ஒருத்தர் தான். உங்களுக்கு மட்டும்தான் சத்கதி கிடைக்கும்னு கிடையாது, சத்கதி என்பது எல்லோருக்கும் கண்டிப்பா கிடைச்சது. ஆனா டிராமாவின் திட்டப்படி சிலருக்கு சதோ பிரதான சத்கதி, சிலருக்கு சதோ நிலை, சிலருக்கு ரஜோ நிலை, சிலருக்கு தமோ நிலை சத்கதி கிடைச்சது. தமோ நிலையில வந்தா கூட முதல்ல வரும்போது துக்கம் அனுபவிக்க மாட்டாங்க, முதல்ல சுகத்தை தான் அனுபவிப்பாங்க. போக போக கடைசியில எல்லோரும் துக்கத்தை அனுபவிக்க தீரணும். ஆனா இப்ப சமீபமா நிறைய பேர் இதுதான் கேக்குறாங்க, இந்த துக்கத்துல இருந்து விடுபடவே முடியாதா? சோ விடுபட முடியாது, கட்டில துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகும் யாராக இருந்தாலும். சோ இந்த ஒரு தடவை தான் கடவுளே தன் மடியில நம்மளை ஏங்குற தத்து எடுக்கிற. சோ ஞானப்பால் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குறிச்சார் அது இதுன்னு சொல்றாங்களா, அது எல்லாமே இப்பதான் நடக்குது. இறைவனே வளர்க்கிறார். இதுக்கு முன்னாடி தர்மத்தின் குருமார்கள் சாமியார்கள் பாதிரியார்கள் அவங்க தத்து எடுப்பாங்க, கிருஷ்ணர் பேரால, இயேசு கிறிஸ்து பேரால. இல்லையா, கிறிஸ்தவ தர்மத்துல கூட வைஷ்ணவ தர்மத்திலயும் அது மாதிரி பண்ணுவாங்களாம், கிருஷ்ணர் முன்னாடி வச்சு அந்த பூஜாரி அவர் மடியில ஏந்தி வைஷ்ணவர் ஆக்குறதுக்காக வைப்பார்ப்பில் இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அனாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையில என்ன இறைவனுக்கு தட்டு கொடுக்கறோம்னு அர்த்தம். இது மாதிரி வாழ்ந்துட்டு போன இயேசு கிறிஸ்து பேரால, கிருஷ்ணர் பேரால, இப்ராஹிம் பேரால தட்டு கொடுக்கறாங்க. ஆனா அவங்க மீண்டும் வருவாங்கன்ற ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தட்டு கொடுக்கறவங்களுக்கும் என்னன்னு தெரியாது, தட்டு கொடுக்கப்பட்டவங்களுக்கும் என்னன்னு தெரியாது இந்த ரகசியம். ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களை கடவுளே தத்து எடுத்துக்கிட்டாரு. சோ தத்து எடுக்கப்பட்ட குழந்தை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உயிரோட இருந்துகிட்ட இறக்குறீங்க இல்லையா? இந்த உடல்ல இருக்கிறோம், கடைசி பிறவி இது, இதை இறந்துட்டா நேர கடவுள் கிட்ட போயிடும். எல்லாரும் போகணும், அடிவதை வாங்கிட்டு போவாங்க இல்ல எப்படியோ போவாங்க. ஆனா நமக்கு வாய்ப்பு கொடுக்கற, நீ அடிவதை வாங்காம வா, இப்பவே என்னுடைய வாழ்வு செத்தாதான வர முடியும், அதனாலதான் செத்துடுன்ற. உயிரோடு இருந்துகிட்ட இறந்துடு, இறந்துட்டீங்க அப்படின்னா என்ன? ஒரு பாபாவின் நினைவுகளை மட்டும் இருக்கிறது, அதுதான் இறக்கிறது. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, பிரதர் இது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களெல்லாம் நினைக்கலாமா அப்படின்ட்டு? இறந்தவங்கல்ல இருக்கிறவங்களே நினைக்க கூடாது இல்லையா? இப்ப நமக்கு பாபா கடவுள் சிவன் மட்டும்தான் அப்பா அம்மா கணவன் குழந்தை எல்லாமே. அப்பதான் இறக்கும்போது டக்குன்னு புத்தி அவர்கிட்ட போகும், இல்லைன்னா இங்க சுத்திட்டு பேய அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். உலகில் தந்தையுடைய மடியில அவங்க குழந்தைங்க வராங்க, உலகிய தந்தை மடியில பிறந்த குழந்தைங்க அந்த தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா குழந்தை மட்டும் தனியா இருக்குது. ஆனா இல்லையா, அவர் தத்து எடுக்கிறார், ஆனா அப்பா பாதியில செத்து போயிடுறாரு, குழந்தை மட்டும் தனியா இருக்கு. அதுல என்ன சேஃப்டி, அதுல என்ன பெருமை? ஆனா இந்த அப்பா எப்பவுமே இருப்பார். இவர் கொடுக்கற ஆஸ்தின்னா அமரலோகம், அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறார், மரணமே கிடையாது உங்களுக்கு. அதுவும் எங்க இருந்த எங்க தத்தெடுத்து எங்க அழைச்சிட்டு போறாரு? துர்கதியில இருக்கிறவங்களை, ஏன்னா ஏழைங்களை தானே தத்தெடுப்பாங்க. சோ துக்கத்தின் உச்சத்துல துடிச்சிட்டு இருக்கிற உங்களை சுகமோ சுகம் சத்கதி அதுக்கு அழைச்சிட்டு போற. மனித குலம் அனைத்துக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரு சிவபாபா தான். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார், பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும், எல்லோருக்கும் சத்கதி கிடைக்குது, எல்லாருக்கும் சத்கதி. சத்கதி மேல சொர்க்கம், அது எப்படி எல்லாருக்கும் கிடைக்குது? எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்களே. முதன் முதலாக வரும்போது அந்த ஆத்மாவுக்கு துக்கம் அனுபவம் ஆகாது, ஏன்னா அது சதோ பிரதானமா தான் வரும். அதுக்கு அது சத்கதி, அதாவது சதோ பிரதானம்னா சத்யுகத்துல இருக்கிறதா உண்மையிலே சதோ பிரதானம். பட் ஒரு கிறிஸ்தவ ஆத்மா வருது அப்படின்னா அது நரகத்துலதான் வரும். அந்த ஆத்மா பொறுத்த வரைக்கும் அதான் சதோ பிரதான நிலை, அதோட லெவல் அவ்வளவுதான். அப்ப அந்த குழந்தைக்கும் சத்கதி இருக்குது, அதுக்கு அதுதான் சத்கதி. அந்த நரகம் தான், நரகத்துல கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்குதுல, அவ்வளவுதான் உங்களுக்கு சொர்க்கம். ஆறுதல் பரிசு மாதிரி அது. அதான் கிறிஸ்தவ தர்மத்துல பாத்தீங்கன்னா சொர்க்கம் பற்றிய விளக்கம் என்ன இருக்குன்னா, அவன் அவனுக்குன்னு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், அவ்வளவுதான் அவங்களுக்கு சொர்க்கம். எங்க நகையை பத்தி எல்லாம் சொல்லல, ஏன்னா அவங்க வரும்போது அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு தர்மத்து ஆத்மா முஸ்லீம் வரும்போது எல்லாம் வரும்போது அவங்களுக்கு அவ்வளவுதான் சத்கதி தான். ஆனா அந்த சத்கதி வந்து சதோபிரதான சத்கதி கிடையாது. தேவதைகளுக்கு தான் சதோபிரதான சத்கதி, மற்றவர்களுக்கு சதோ, திரேதாயுகத்துக்கு வரவங்களுக்கு சதோ, சதோ சதோநிலை சத்கதி. சத்யுகம் தான் ஒரிஜினல் சொர்க்கம், திரேதாயுகம் வந்து சொர்க்கத்துல பாதி சுகம் போயிடும். ஆனா சொர்க்கம் தான் பட் பாதி போயிடும். அடுத்தது நரகம், நரகத்துல வரும்போது கிடைக்கிற சத்கதி ரஜோ சத்கதி. இன்னும் ஒரு சிலருக்கு தமோ சத்கதி வேற கிடைக்கும் இல்லையா, கடைசி ஒரு பிறவில தமோ நிலை. இந்த நேரத்திலே அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். சோ இந்த கடைசி பிறவி துக்கத்தின் உச்சத்துல உலகமே துடிச்சிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆத்மாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிறவினா வந்த உடனே அது துக்கம் அனுபவிக்காது. இது எவ்வளவு பெரிய ரகசியம் பாரு. இந்த நாடகம் எந்த அளவுக்கு அற்புதமா நடக்குது பாரு. கண்டிப்பா அந்த ஆத்மா இந்த நரகத்துல கூட சுகத்தை தான் அனுபவிக்கும் ஆரம்பத்துல, பிறகு போக போக துக்கம் அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஆரம்பத்துல வந்தாலும் சரி கடைசியில வந்தாலும் சரி துக்கம் அனுபவிக்காம யாரும் தப்பிக்க முடியாது. அதுலயும் இந்த தம பிரதான நரகத்துல சொர்க்க வாழ்க்கையை வாழும்போது தோணும் சரி இது இது கடைசி நேரத்துலதான் துக்கம் அதிகமா இருக்கு, அந்த நேரம் மட்டுமே நமக்கு இருந்தா கூட நல்லா தானே இருக்கும் நிறைய பேருக்கு தோணும். ஆனா நம்ம வரும்போதே பிறக்கும் போதே இது நரகம், நரகம்னே நமக்கு தெரியும், துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பிறக்கும் போது இது சொர்க்கம், சொர்க்கத்தின் உச்சம், சுகத்தின் உச்சத்துல இருந்து அப்படியே துக்கத்தின் உச்சத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும், துட்டிப்பாங்க, மென்டல் ஆயிடுவாங்க, எப்பா பிறவியே வேண்டான்ட்டு விட்டு போற மாதிரி விழும் அவங்களுக்கு வத. அதான் பாபா சொல்றாரு ஆரம்பத்துல முக்காவாசி சுகம்தான் நமக்குன்றாரு தேவதைகளுக்கு. மத்தவங்களுக்கு துவாபரக ஆரம்பத்துல வரவங்களுக்கு பாதி சுகம் பாதி துக்கம், எல்லாருக்குமே பாதி சுகம் பாதி பாதி துக்கம். ஆனா அந்த சுகமே என்னது, சும்மா கொஞ்சம் லைட்டா, அது ஒரு சுகம்னே சொல்ல முடியாது. காக்கை வச்சதுக்கு சமம்னுவாங்கல்ல அப்படிதான் இருக்கும். பாபா சொல்றாரு சத்கதி கொடுக்கிற வள்ளல் பதித்த பாவனர் நான் ஒருவன் தான், தூய்மையாக்கூடியவர் நான் ஒருத்தன் தான், தூய்மையாக்க வழி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. முதன் முதலா எந்த ஆத்மா இந்த பூமிக்கு வராங்களோ அவங்கதான் சுகத்தை அனுபவிப்பாங்க, அதாவது சத்தியகத்திலே வரணும். பிறகு அவங்களே போக போக துக்கத்திலும் வருவாங்க. சோ அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு எப்ப வந்தா நரகத்திலேயே வந்தா கூட ஃபர்ஸ்ட் பிறவியே நரகத்துல வருதுன்னா அது ஆரம்பத்துல சுகத்துலதான் இருக்கும், பிறகுதான் துக்கத்தை அனுபவிக்கும். உங்க முயற்சிக்கு ஏற்ப சதோ பிரதானம், சதோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலை, தமோ நிலையில வரீங்க. பிறகு நீங்க வரிசைப்படி சத்கதி அடைவீங்க. முக்கியமா எட்டு மணிகள் நினைவு செய்யப்படுறாங்க இல்லையா, இப்ப நீங்க தான் திரௌபதிகள், பாபாவுக்கு சொந்தமாகிட்டீங்க. சொந்தமான பிறகு ஒருபொழுதும் பாபாவை விடக்கூடாது. ஆனா ஸ்ரீமத் படி பாபாவை நினைக்கலன்னா மாயா பாபாவுடைய கைய விட வச்சிடும். ஸ்ரீமத்படி நடக்கலன்னா சொல்ல, ஸ்ரீமத்படி நினைவு செய்யலன்னா, ஏன்னா இங்க ஸ்ரீமத்ன்றது பத்து நினைவு தான் ஆக்சுவலா மெயின், அதுதான் அது மட்டும்தான் ஸ்ரீமத்னே கூட சொல்லலாம், ஏன்னா அது பக்கம் வரதுல எல்லாமே சரியாயிடும். அந்த நினைவு போயிடுச்சுனால மாயா கைய பாபா கைய விட வச்சிடும் மாயா. அதனால பாபா குழந்தை ஆன பிறகு நினைக்க மறந்துடாத, பாபாவை விட்டுடாத. சோ இது மிகப்பெரிய போட்டி, 33 கோடியில வெறும் 8 ரத்தினம் தான் பொறுக்கி எடுக்கிறேன். 8 மணிக்கு அவ்வளவு மகிமை இருக்குல்ல, முயற்சி பண்ணுங்க, சதோ பிரதானமாக முயற்சி பண்ணுங்க, அதிலும் 8 மணியில ஒருத்தராக முயற்சி பண்ணுங்க. கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இங்க ஃபுல்லா கவனம். பாபாவினாலே தத்தெடுக்கப்பட்ட பிறகு ஆரம்பத்துல நல்லா வந்தாங்க, நல்ல இனிமையான பெரிய குழந்தையா இருந்தாங்க. அவங்கள வெற்றி மாலையில பாபா 3வது 4வது இடத்துல வச்சிருந்தார். அவங்கள ஆச்சரியப்படும்படியா பாபா விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதுவும் இந்த சங்கமிகத்துல உள்ள பழக்க வழக்கம். ஆச்சரியத்தோட கேக்கிறவங்க, புரிய வைக்கிறவங்க பிறகு ஓடிடுவாங்க. இது வந்து சம சூப்பரான பயன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திருக்கோம், பயங்கரமா சேவை செய்வாங்க, நல்ல முரளியும் எடுப்பாங்க, பட் அந்த சேவை வந்து ஒரு அப்படியே ஊர் ஊரா போய் படவிளக்கம் அந்த தேவி காட்சி அது இது இதுன்னு போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களால முரளி எடுக்க முடியாது, டைம் இருக்காது, அப்ப அப்படியே கட் ஆகிட்டே வரும். அதுவும் ஒரு காரணம் அவங்க பாபா விட்டு போயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா விட்டு போயிடுவாங்க. அந்த அந்த எண்ணம், அதாவது பாபா விட்டு போகணும்ன்ற அந்த எண்ணம் வரும்போதே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா சொன்ன ஸ்ரீமத்துல ஏதோ ஒண்ணு மீறிட்டு இருக்கிறோம்னு பாக்கணும். யார் பிரச்சனை கொடுக்கறாங்க அதை பார்க்க கூடாது, அது கொடுத்தே தீருவாங்க. யார் மூலமாவது வந்துதான் ஆகும், லௌகீகத்துல வரலன்னா அலௌகீகத்துல வந்துதான் ஆகணும், அது பார்க்க கூடாது. நான் எதை 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 மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நினைவு பக்காவா இல்லையா, முரளி போதையா கேக்குறேன்னா, தினம் தினம் முதல்ல கேக்குறேன்னா இத பாக்கணும். ஏன்னா தினம் தினம் சொல்றாரு பாபா 3வது 4வது இடத்துல இருந்த குழந்தை எல்லாம் போயிடுச்சு என்னும்போது, 3வது 4வது இடத்துல இருந்த குழந்தைய போயிடுச்சுன்னா ஐயோ நாம அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப தினம் தினம் பாபா சொன்னாரே, அப்ப நம்ம போயிட்டோம்னா நாளைக்கு மத்தவங்கலாம் ஆமா சொன்னாங்கல்ல பாரு இவரே போயிட்டாருன்னு நம்மள ஏளனமா பேசுவாங்கன்ற அந்த அந்த ஒரு பயமே அவங்கள போக விடாம தடுக்கும். எப்ப இந்த முரளியை தினம் தினம் படிச்சு அந்த போதையும் பயத்தையும் ஏற்படுத்திக்கணும். பயமும் ரொம்ப முக்கியம். பாருங்க வெற்றி மாலையிலேயே 3வது 4வது மணி எல்லாம் ஓடி போயிடுச்சுன்ற சங்கமத்துல இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு பழக்கம் இருக்கு. ஆச்சரியத்தோட கேக்குறவங்க, ஆச்சரியப்படுற மாதிரி எல்லோருக்கும் புரிய வைக்கிறவங்க அவங்களே ஓடிடுவாங்க. இப்படி நடக்கும் பாபா சொல்ல. அதுதான் பெரிய விஷயம், யார் போனா போகாட்டே நம்ம பாபாவை பிடிச்சிருக்கோம் அவ்வளவு, அது மட்டும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். பாபா சொல்லுவாரு டிராமாவில இப்படி இவருக்கு மரணம் வாய்த்தது. ஏன்னா பாபாவுடையவராகி பாபா கையை வச்சுட்டா செத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம், அவர் செத்துட்டார். அவர் போட்டோ மாத்தி மாலை போடுங்க இல்லையா, பாபா எப்படி சொல்றாரு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், செத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, இருக்கிறாங்க கலியுகத்துல இருக்கிறாங்க, கலியுகத்துல இருக்கிறாங்க, இதே உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா உயிரோட வாழ்ந்துகிட்டு இங்க இருந்து வெளியேறி அசுர உலகத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரணம் வரதான் செய்யும், போறதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன அவங்க இறந்துட்டாங்க, என்ன அவங்களுக்கு கேன்சர் ஆகியோ, ஐயா போறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்ல. அந்த மாதிரி பாபா விட்டு போறதுக்கு ஒரு காரணம், அது வரும், ஏதோ ஒரு காரணம் வரும். எப்படி அங்க சாகிறதுக்கு ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக், ஏதோ ஒரு காரணம் வருதோ அதே மாதிரி இங்கேயும் வரும் பாபா விட்டு போறதுக்கு. அவங்க சொல்லுவாங்க இதுதான் டிராமான்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு நீ ஸ்ரீமத் படி நடக்கல, அதனால மாயா கிட்ட தோத்துட்டு போயிட்ட, முடிஞ்சு போச்சு. பாபா விட்டுட்டு போறது இல்லையா, பாபாவே விட்டு போறது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ காரணத்தினால சரண்டர் சிஸ்டரே, ஒரு காரணத்தினால அதுல இருந்து வெளியே வந்தும் தனியாகவே இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்காம தனியாகவே இருக்கிறான். சோ அப்ப சென்டர் விட்டு போனாலும் பாபா விட்டவங்க போல, ஆனா பாபாவே விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, ஸ்ரீமத் படி நடக்கல அதனால விட்டு போயிட்டாங்க. அதிர்ஷ்டத்துல கோடு வேண்டது, சோ அதுல கவனம் கொடுக்கணும். சென்டர் விட்டு போறது கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஸ்ரீமத்தை மீறினதா தான் இருக்கும். வெளி பிரச்சனை எல்லாம் அப்புறம், மத்தவங்க கொடுக்குற டார்ச்சர் அதெல்லாம் அப்புறம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணிட்டு இருக்கும். பாபா வந்து எல்லாத்தையும் அலட்சியப்பட்டுங்க, நீங்க அன்பு கடல் ஆகுங்கன்றாரு, எதையுமே கண்டுக்காதீங்கன்றாரு. சோ இதுல எல்லாம் ஏதோ ஒரு கவனக்குறைவு இருந்தது ஒரு காரணமா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா போறவங்க எல்லாம் சாதாரணாத்மாங்கிறது பயங்கரமான மகாரதி தான். அப்ப இது மாதிரி அப்படியே மைன்யூட்டா ஒரு சின்ன தப்பு பண்ணதுல அப்படியே அடிச்சு தூக்கிடும் மாயா, மாயட்ட தோத்து போயிடுறாங்க. அதிர்ஷ்டத்துல கோடு வந்துருச்சு. ஈஸ்வரனுக்கு சொந்தமாகிட்டீங்கன்னா கண்டிப்பா மாயாவோடு யுத்தம் நடக்கும், அதுல டவுட் கிடையாது. பாபா குழந்தை ஆனாலே சண்டை நடக்கும் இல்லையா. முருகனுடைய அவதாரமே வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக. அப்ப என்ன அர்த்தம், முருகன் யார், சிவனுடைய குழந்தை, நாம தான் அசுரர்களை அழிக்க வந்திருக்கிறோம், விட்டுருவாங்களா, சண்டை நடக்கும். ஆக்சுவலா நீங்க தான் கூப்பிட்டீங்க வாடா மாயன், யுத்தம் நடக்கும் கண்டிப்பா. பாபா குழந்தை ஆயிட்டாலே அத புரிஞ்சுக்கோங்க, யுக்தியா வெல்ல கத்துக்கோங்க, ஜெயிக்க கத்துக்கோங்க. மற்றபடி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ஒன்னும் போர் நடக்கல, அசுரத்தனமான மாயாவோடு போர். இந்த மாயா வெற்றி அடைஞ்சிடுது, குழந்தைங்க தோத்து போயிடுறாங்க. மெயினா என்னது, நினைவு, பாபா நினைவு, நான் நாராயணன்ற நினைவு, இது யுத்த மைதானம் தான், சண்டை நடக்கும் தான், டெஸ்ட் வரும் தான் அப்படின்ற நினைவு, இவ்வளவும் கவனம் வைக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இது பயங்கரமானது. ஒருத்தர் பார்த்தா ஐயோ அவன் இப்படி இருக்கான்னு சிரிப்பும் பார்த்தா அதே பிரச்சனை நம்ப மாட்டிக்கிட்டு இருக்கும், டக்குனு வாய மூடுறதுக்குள்ள இங்க மாட்டிக்கும். சோ அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். பிராமண வாழ்க்கைன்றது சாதாரண வாழ்க்கை கிடையாது. அசுர மாயை வந்து இரக்கமற்றவன் அப்படின்னு பாபா யாரையும் பார்க்க மாட்டான். இல்ல இல்ல நான் பண்ணது தப்புதான், விட்டுருங்க விட்டுருங்கனாலும் பண்ண இல்ல கண்டிப்பா, அது 100 மடங்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நல்லது, குழந்தைங்க கேக்குறாங்களாம், பாபா ராக்கி டைம் அப்ப நான் என்ன பாபா பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யறீங்க, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கற சேவை பண்றீங்க. அதே மாதிரி இந்த ரக்ஷாபந்தன் விழா நேரத்துல முன்கூட்டியே போய் விஐபிக்கெல்லாம் ராக்கி கட்டுறீங்க, அப்புறம் மண்டபம் பிடிச்சி பொதுமக்களுக்கும் ராக்கி கட்டுறீங்க. சும்மா கட்டினா போதாது, அதை பற்றி அர்த்தம் சொல்லணும், முழு ரகசியம். இந்த ராக்கி பற்றி முழு ரகசியம் உங்க புத்தியில இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராக்கி ஃபங்க்ஷன் வந்து தமிழ்நாட்டுல ஃபேமஸே கிடையாது இல்லையா. மற்ற இடங்கள்ல வேணா ஃபேமஸ், அவங்களுக்கு அது சொன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க அப்ப இங்க இருக்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்து நம்ம சொல்லணும். அதுலயும் குறிப்பா நம்ம ஊர்ல ஊறப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குதா, அதுக்கு இல்ல நோன்பு கயிறுன்றாங்களா, அந்த டைம் கூட போய் கட்டலாம். அப்ப நோன்பு கயிறு என்ன அர்த்தம், லட்சுமி மகாலட்சுமி நோன்பு நன்மை சொல்லுவாங்க இல்லையா, சோ அப்படி கூட நம்ம கட்டலாம். பாத்தீங்கன்னா அர்த்தம் எல்லாமே ஒரே அர்த்தம் தான் வரும், தூய்மைக்காக கட்டுறதுதான் வரும். முதல்ல பிராமண பிராமணிகள் தான் ராக்கி கட்டினாங்களாம், இப்ப சகோதரி சகோதரனுக்கு ராக்கி அணிவிக்கிற பழக்கம் வந்துருச்சு இல்லையா. பிராமண குலத்தை சார்ந்தவங்க தான் ராக்கி கட்டுவாங்களாம் இதுக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்றாங்க, தங்கச்சி அல்லது அக்கா வந்து சகோதரர்களுக்கு கட்டுறாங்க. உண்மையிலே பிராமணர்கள் தான் ஆரம்பத்துல கட்டினாங்க, ஏன்னா பிராமணர்கள் தான் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, உயர்ந்த வகுப்பு, ரொம்ப சுத்தமானவங்க, அப்படின்னு புகழ் இருந்தது. சன்னியாசிகளை விட உயர்ந்தவர்கள் அவங்க. ஆனா டிராமாவின் படி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சன்னியாசிகளை உயர்ந்தவர்களை ஆக்கிட்டாங்க. எப்படி டிராமா பாருங்க, பிராமணர்களை எதிர்த்து நடந்த போராட்டத்துல உருவான அவங்க தான் சன்னியாசிகள் சாமியார்கள். அவங்களுக்கு மகிமை போனது காரணமே இவங்களை பிடிச்சி இது பண்ணதுனாலதான். ஏன்னா பிராமணர்கள் குடும்பத்துல இருக்கிறாங்க, குடும்பத்துல இருந்துட்டு தூய்மையா இருந்தாங்க, ஒரு உயர்ந்த இது இருந்துச்சு, அவங்களுடைய மரியாதை கேட்டாங்க, அடுத்தது வேற யார் அங்கதான் போய் விழுவாங்க. இப்ப சன்னியாசிகளை உயர்ந்தவர்கள் ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பிராமணர்கள் தான் ராக்கி கட்டினாங்க இல்லையா. சோ ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஜென்மாஷ்டமி அன்னைக்கு அந்த ராக்கிய அவுப்பாங்களாம். சோ அப்படி வழக்கம் இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம், அழகா புரிய வைங்க. சூப்பர்ல, என்ன அர்த்தம், அப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் தேவை கிடையாது அது. ஏன்னா இயற்கையாவே அவங்க தூய்மையா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு காமம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இப்பதான் வைராக்கியம், அந்த கட்டுறது வந்து நினைவு வைராக்கியம், நான் தூய்மையா இருப்பேன். ரக்ஷபந்தன் புனிதமான பந்தனம், ரிலேஷன்ஷிப், பியூர் ரிலேஷன், சகோதர சகோதரி உறவு அப்படின்றது இந்த கடைசி பிறவியில நாம இருக்கிறதோட இருக்கிறதுக்காக கட்டுறது. சோ அந்த மகாலட்சுமி நோன்பு, அதுல வரலட்சுமி நோன் பண்ணுவாங்களே, அது கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அப்ப கட்டுவாங்க. என்னன்னு நம்ம டீடைல் தெரிஞ்சுட்டு, ஆனா ஞானம் இதேதான் வச்சு புரிய வைக்கணும். அப்ப அது வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க அவங்க. அதே மாதிரி திரௌபதி என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து தலைமுடிய அவுத்துட்டாங்க சபையினர் முன்னாடி துகில் உரியும் போது, கோபத்துல நான் இனிமேல் இந்த தலையை முடிய மாட்டேன், லட்சியத்தை அடையிற வரைக்கும், இதுக்கு காரணமானவங்க அழிகிற வரைக்கும் அப்படின்ட்டு தலைமுடி அவுக்குறாங்கல்ல. சோ அதோடைய நினைவாதான் ரிஷிமார்கள் கூட பாத்தீங்கன்னா ஜடைகள் அவிழ்ந்து இருக்குமா. சூப்பர்ல, அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், அந்த முடி ரொம்ப நாள் குளிக்காம இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது காரணம் இதுதான். சோ குளிக்காம இருக்கிறத ஒருத்தவங்க, சோ குளிச்சுமே கூட அப்படியே வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிற முடிய. தூய்மையான மனைவியா இருந்தா ஜடைய கட்டி வைப்பாங்க. ஏதாச்சும் தமிழ்ல எப்படி இருக்கு, ஆக்சுவலா மனைவிகள் திருமணமானவர்கள் ஜடைய ஜடை பின்னி தான் வைப்பாங்க அப்படின்னு போட்டு இருக்கோம். எல்லாரும் பின்னிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க தூய்மையாவா இருக்கிறாங்க இல்லையா. சரி, அது ஏதோ மிஸ்டேக்னு நினைக்கிறேன். சரி, இப்ப திரௌபதி வந்து ஜடைய அவிழ்த்திருந்தார். எது வரைக்கும் ராஜ்யத்தை திரும்ப பெறலையோ அது வரைக்கும் ஜடைய கட்ட போறது இல்ல அப்படின்னு சபதம் செஞ்சிருந்தாங்க. சோ அதோடைய அர்த்தம் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப மகாபாரதத்துல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அசைவிலையும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. எது வரைக்கும் நாம நம்மளுடைய ராஜ்யத்தை சுய ராஜ்யத்தை பெறலையோ அதுவரை சுகமான தூக்கம் தூங்க மாட்டோம். பாட்டு கூட இருக்குது தானே, சுகம் அனுபவிப்பது இறை சட்டத்துக்கு விரோதம். லவ் யூ பாபா. ஹராம் ஹராமா, முஸ்லிம் குரான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி ஹராம் ஹராம்னு இருக்கும் இல்லையா பாவம்னு. சரி, எதுவரை சுயராஜ்யத்தை பெறலையோ அதுவரை சுகம் எதற்கு என்ற வேகம் உள்ளே இருக்க வேண்டும். சுகத்தை எதிர்காலத்தில் அடைய வேண்டும், அதுக்கு முயற்சி இப்ப செய்யணும். இப்ப ரக்ஷா பந்தன் அதாவது தூய்மையா இருக்கிறதுக்காக நாம சபதம் செய்யறோம். ராக்கினால சபதம் அர்த்தம், சபதம் என்ற விஷயம். இந்த பண்டிகை எப்பொழுதிலிருந்து ஆரம்பமானது, ஏன் ஆரம்பமானது? இப்படி ராக்கி அணிவித்தல் என்ற யோசனைய வெளிப்படுத்துறதுக்கு யார் முன் வந்தாங்க? யாராவது ஒருத்தர் யோசனைய சொல்லுவாங்க, பிறகு அவருடைய பேர் பரவிடுது. இது தூய்மையின் அடையாளம். சகோதரி என்பவள் கன்னிகை, கன்னிகையர் கட்டுகிறார்கள், நீங்கள் கன்னிகைகள் இல்லறவாசிகளுக்கு போய் கட்டுறீங்க. பாபா சொல்றாரு, ராஜ்யத்தை திரும்ப பெற வரைக்கும் நான் ஜடைய முடிய போறதில்ல அப்படின்னு இருந்தாங்க திரௌபதி. அததான் அங்க கதையில துச்சாதன ரத்தத்தை எடுத்துட்டு வர மாதிரி, சோ அது மாதிரி வர, அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்க அழிச்சிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ராஜ்யம் திரும்ப வரும், அது வரைக்கும் ஜடைய கட்ட மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நாம நம்ம இழந்த அந்த சுயராஜ்யத்தை அடையாத வரைக்கும் நிம்மதியா தூங்க மாட்டோம். இப்ப எப்படி இருக்கணும் பாருங்க, நம்ம அந்த இரவு பகல அந்த நான் எப்படி இருந்த நாராயணன் எல்லாத்தையும் புடுங்கிட்டானே, இந்த மாயை கவர்ச்சி காட்சி புடுங்கிட்டானே அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும். ஒட்டுமொத்த உலகமா அவன் பக்கம் இருக்குது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உலகமே அப்படி இருக்கிறதுனால நான் போய் பூண்டு வாங்க சட்ட காமத்துல விழுந்துட்டு இருக்க மாட்டேன், அந்த லட்சியம் இருக்கணும். அது வந்து ஒரு பாட்டு இருக்கதாம், சுகத்தை அனுபவிக்கிறது இறை சட்டத்துக்கு புறம்பானது, விரோதமானது, ஆறாம் ஹராம். ஆறாம் அப்படின்னா ஓய்வு இல்லையா, ஓய்வு வந்து பாவம் அப்படின்னு பாடப்பட்டு இருக்கு. சுயராஜ்யத்தை அடையாத வரைக்கும் சுகம் எதுக்குன்னு வேகம் உள்ள இருக்கணும். மாயையோடு யுத்தம் பண்றதுக்கு ஒரு வேகம், ஒரு வைராக்கியத்தை பாபா கொடுக்கிறார். இது பாத்தீங்கன்னா அஞ்ஞான ரீதியான வீரத்துக்காக ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும், அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தீனம் மச்சப்பட்ட கோழிக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை மறக்கு அப்படின்ட்டு. ஆனா அது மாயையுடைய பாட்டு இல்லையா, மாயை பக்கம் இருக்கிற பாட்டு. ஆனா அதே பாஷையில பாபா சொல்றாரு, உன் சுயராஜ்யத்தை அடையாத வரைக்கும் உனக்கு எதுக்கு சுகம், எதுக்கு சுகம், எதுக்கு ஓய்வு, எதுக்கு சுகமான தூக்கம், இதே கவலை, நான் ராஜ்யத்தை அடையணும், ராஜ்யத்தை அடையணும். கர்ணன் பாத்தீங்கன்னா தூங்கும் பொழுதெல்லாம் துடிப்பான், என்ன இப்படி அவமானப்படுத்தாங்களே, அப்படி அவமானப்படுத்தினாங்களே, அப்பன் பேர் தெரியாதவன் நாங்களே, அம்மா யாருன்னு தெரியாதவன் நாங்களே அப்படின்னு துடிப்பான் டெய்லி நைட்டு. நிம்மதியா தூக்கம் வராது. சோ அதனால அவன் அர்ஜுனனை அழிக்கிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வராது அப்படின்ட்டு இருப்பான். அவனை ஏத்துவான் அந்த வெறிய, நான் வந்து உயர்ந்த ராஜகுலத்தை சார்ந்தவன், என்ன மாதிரி வில்லம்பு எய்யக்கூடியவன் எவனும் கிடையாதுன்னு நிரூபிக்கணும்ன்றதுக்காகவே வில்லம்புல நம்பர் ஒன்னா இருக்கிற அர்ஜுன டார்கெட் ஆகிட்டோம். அந்த மாதிரி நீங்க வைங்க, சுயராஜ்யத்தை அடையிற வரைக்கும் என் கண்ணு தூங்க கூடாது, இந்த மாதிரி வேகம் வெறி இருக்கணும் உங்களுக்கு. எதிர்காலத்துல அடைய போற சுகத்துக்கான முயற்சியை நான் இப்ப செய்யணும், இப்ப தூங்கிட்டு நான் முடிஞ்சு போச்சு. இளமையில் படுத்தவன் முதுமையில் சிரிக்கிறான், சரி, இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான்னு ஒரு பாட்டு வருங்களே, அந்த மாதிரி இப்ப முயற்சி செய்யற டைம் ஓய்வு எடுக்கிற டைம் கிடையாது. அதுக்கேத்த மாதிரி டக் டக் டக்குன்னு மாத்தணும். அதுவும் இல்ல யாராவது வந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. உடனே அது யோகா டைம் ஆக்குங்க. சேவை யோகா, சேவை யோகா, அதுலயே புத்தி மூழ்கி இருக்கணும். சேவை பண்ணும்போதும் ஞான சிந்தனை, யோகா பண்ணும்போதும் ஞான சிந்தனை, எல்லாமே வந்துடும். அந்த ஒரு வேகம் இருக்கணும். கலியுகத்துடைய எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை, தூக்கி கடாசணும். அதுதான் மெயின் இல்லையா. அவங்கதான் உலக சேவைக்கு தகுதியானவங்க, அதுக்கு அப்பாற்பட்ட மனநிலை. தூய்மையா இருப்போம், எல்லோரும் என்னுடைய சொந்த சகோதர சகோதரியா தான் பாப்பேன் அப்படின்னு சபதம் செய்யுங்க. வேற எந்த வரும் பாருங்க, இந்தியன் பிளேஜிலே அழகா இருக்கு, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். காலேஜ்ல வந்து ஒரு பொண்ண இன்னொரு பையனோட லிங்க் பண்ணி பசங்க எல்லாம் ஓட்டுவாங்க. அப்ப அவன் சொல்லுவான், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எக்ஸப்ட், அந்த பொண்ணு பேரை சொல்லி நக்கல் பண்ணுவான். ஆனா இப்பதான் தெரியுது எல்லாமே ஒய்ஃப் உட்பட எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அந்த சபதம் செய்யுங்க, ராக்கினாலே சபதம். நிறைய படத்துல அது காட்டுவாங்க, அது ஒரு அது அது ஒரு இது. நிறைய இங்கிலீஷ் படம் உட்பட அதெல்லாம் வந்துருக்குது. ஒரு படத்துல ப்ரூஸ்லி படத்துல கூட ஏதோ ஒரு செயின் கட்டிக்குவாரு, அந்த லவ்வர் இறந்ததுல அதோடைய நினைவாக அது கட்டி அவனை பழி வாங்குற வரைக்கும் அது கழுத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இது ராக்கி. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா சர்வசாதாரண கையில எதையாவது கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா, கருப்பு கயிறு சோப்பு கயிறு ஏதாவது கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அது எதுக்காக கட்டுறோன்ற நினைவு உங்களுக்கு இருக்கணும். கட்டாட்டினாலும் கட்டாமலே சுக்ஷமா நம்ம கட்டி இருக்கிறோம், இங்க பொட்டு வைக்காமலே சுக்ஷமா வச்சு இருக்கிறோம், ஆத்ம உணர்வுல இருக்கிறோம். எப்பத்துல இருந்து இந்த பண்டிகை வந்துச்சு, எப்பத்துல இருந்து இந்த மாதிரி ராக்கி கட்டலாம் அப்படின்னு யோசனை சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க யோசனை சொன்னாங்க, உடனே அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஆச்சரியம், யார் உருவாக்குனாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா இது எல்லாமே சங்கமுகத்துடைய நினைவு, தூய்மையின் அடையாளம். இதுதான் ஆச்சரியம், இது தூய்மையின் அடையாளம். இருக்கிறது வெளிப்படுறது யார் மூலமா வந்ததுன்னு முக்கியமே கிடையாது. நாடகம் யார் மூலயமா வரும், யார் தயாரா இருக்கிறாங்களோ அவங்க மூலமா வச்சு, யாரு வேதத்தை தயாரா இருக்கிறானோ அவங்க மூலமாக்க இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். அதே மாதிரி இந்த சேவை செய்யறதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்களோ அவங்க மூலமா பாபா பண்ணிக்குவாரு. சேவை செய்யறவங்களுக்கு எல்லாம் உண்மையிலே எந்த பெருமையும் கிடையாது. தயாரா இருந்தீங்கன்னா பாபா பண்ண தைரியம் வை, நான் உன்னை வச்சு என்ன பண்றேன் பாருன்னு பாபா. தூய்மையின் அடையாளம் இது. சகோதரி அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண் கன்னிகையர் கட்டுறாங்க. நீங்க தான் இந்த கன்னிகைகள் இல்லறவாசிகளுக்கு போய் கட்டுறீங்க. அந்த குமார்களுக்கு கட்டுறீங்க. அவங்க அங்கேயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குமாரிகளுக்கு குமாரி அதாவது அண்ணனுக்கு தங்கச்சி அல்லது தம்பிக்கு அக்கா அது மாதிரி கட்டுறாங்க. அவங்க பாலகுமாரர்கள், பிரம்மச்சாரி பாலகுமாரர்கள். அது முருகனுடைய பேருன்ட்டாங்க, அது ஆக்சுவலா பாலகுமார் இல்லையா, குழந்தையிலிருந்து பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அதனால சகோதரி சகோதரனுக்கு கட்டுறாங்க. சகோதரன் குமாராக அல்லது கல்யாண ஆனவராக இருந்தாலும் கட்டுறாங்க. இருந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு தூய்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவான் சொல்ற இது கடைசி பிறவி, தூய்மையா இருங்க. ஆனா அப்படி ஆக மாட்டாங்க. எனவே சகோதரி குமாரராக இருக்கிற சகோதரனுக்கு ராக்கி கட்டி இனி ஒருபொழுதும் விஷம் அருந்த மாட்டேன் என்று சபதம் செய்யும்படி சொல்லுங்க. முற்றிலும் விகாரி என்றால் விகாரத்தை விடமாட்டார், பகவானுடைய கட்டளையை கூட ஏற்க மாட்டாங்க. எனவே இப்படி குமார் குமாரிகளுக்கு இடையில் சடங்கு நடைபெற்று வருகிறது. இந்த பண்டிகை சங்கமயத்தை சார்ந்தது அப்படின்னு இப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப வந்து கல்யாணம் ஆகாத ஆணுக்கு அவனுடைய சகோதரி கட்டுறாங்க, கல்யாணம் ஆகாத சகோதரி. ஏன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு கட்டினா தூய்மை கடைபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றதுக்காக. ஆனா நீங்க நீங்க கட்டும்போது கட்டிட்டு நான் இனி ஒருபொழுதும் காமத்தில் விழமாட்டேன், காமம் என்ற விஷயத்தை அருந்த மாட்டேன், சபதம் செய்ய வையுங்கன்ற. அப்படி பண்றமா ராக்கி கட்டுறதுக்கு? அப்படி சொன்னா ராக்கி கட்ட வருவாங்களா இல்லையா? ஆனா பண்ண வைக்கணும்ன்றது. எனக்கு இது ஒண்ணு தோணுது என்னன்னா, கிறிஸ்தவ தர்மனால கர்த்தரின் கட்டளை கட்டளை கட்டளைன்னு வரும் பைபிள்ல, பழைய ஏற்பாடுல அடிக்கடி வரும் கட்டளை கர்த்தரின் கட்டளைன்னு. நாம சொல்லலாம் கர்த்தர் அல்லாஹ் சிவன் இந்த மூன்றுமே ஒரு கடவுளை குறிக்கப்படுகிறது. அந்த ஒரு கடவுள் உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அல்லது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே கட்டளை தான் கொடுக்கிறார், காமத்தை விட்டு விடுங்கள், துக்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் காமத்தை விட்டு விடுங்கள். போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம் எல்லா மதத்துக்காரங்களும் திரும்பி பார்ப்பான் கண்டிப்பா. ஒரே இல்லை கண்டிப்பா பண்ணுங்க. போட்டுட்டு விவரங்களுக்கு அப்படின்ட்டு உங்க போன் நம்பரை கொடுங்க, தைரியம் இருந்தா. அதுல ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சா என் போன் நம்பரை கூட கொடுங்க. சோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா அப்ப வள்ளலாறு அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் பூச தன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய போஸ்ட் விட்டுவாங்க. ஜீவகாருண்யம் பத்தி அப்ப நம்மளுடைய மெயினே தூய்மை தானே, இதை பத்தி நம்ம ஒட்டணும்ல போஸ்டர், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாள் ஒட்டலாம்ல, சிவனுடைய கட்டளை இதுதான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்க. உங்க அனைத்து துக்கத்துல இருந்தும் நான் காப்பாற்றுறேன், கேரண்டி கொடுக்கறேன், நீ தூய்மையா மட்டும் இருந்து காட்டுன்னு கடவுள் சொல்றாருன்னு ஒட்டுங்க. ஆச்சரியப்பா அவங்க நக்கல் கூட அடிக்கட்டும், இறைவனுடைய செய்தி போச்சு இல்ல, அவங்க பத்து பேருக்கு நக்கல் அடிச்சே நம்மளுடைய செய்தி சொல்லிடுவாங்க. அதுமாதிரி ராக்கி கட்டும் போது உண்மையில இப்படி சொல்லி எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டும் போது ஒரு மந்திரத்தை சொல்ல வைக்கிறாரு ஐயர், அரசியல்ல பதவி பிரமாணம் பண்ணும்போது பதவி பிரமாணம் பண்றாங்க எல்லாரும் முன்னாடியும் அதை வாக்குறுதி கொடுக்கறாங்க. இதே மாதிரி இது கட்டும் போது சொல்ல வைங்க, கட்டணவங்க எல்லாம் முன்னாடி வந்து நாங்க சொல்றத அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்ல வைங்க. தூக்கி வாரி போடும் உங்களுக்கு, ஆனா ஜென்மத்துக்கு மறக்க மாட்டான், அதை பண்ண வைங்க. அப்ப பிரம்மகுமாரினா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிரம்மகுமாரினா சும்மா ஜோதிலிங்கம் வைக்கிறவங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, பிரம்மகுமாரினா யாருன்னு அவங்களுக்கு அப்பதான் தெரியும். அப்படி பண்றோமா? அப்படி பண்ணலன்னா நீங்க கட்டுற ராக்கிய வேஸ்ட்னு பாபா வாணியில சொல்லிருக்கிறார், ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி குமார் குமாரிகளுக்கு இடையில சடங்கு நடைபெறுகிறது. ஆர்வமா எல்லாரும் வந்து என் பையனுக்கும் ஒண்ணு கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க கேப்பாங்க. இத சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். கொஞ்சம் பேர் கட்டினாலும் பக்காவானவங்களா இருப்பாங்க, அது மேல ஒரு மரியாதை இருக்கும். சொல்லுங்க, பயங்கர பவர், ருத்ராட்சத்தை விட பவர், தைரியம் இருக்குதா வாங்கன்னு சொல்ல. ஆனா அந்த ருத்ராட்சம் கட்டுறதுக்காகவே தூய்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பண்டிகை சங்கமயுகத்தை சார்ந்தது. அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி சத்தியத்தை சார்ந்தது கிடையாது, அங்க எல்லாரும் தூய்மையா தான் இருக்கிறாங்க. அங்க எதுக்கு ராக்கி கட்டணும் அப்படின்னா சபதம், சபதம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க தூய்மை இழக்கிறதே கிடையாது, இழக்கணும்ன்ற எண்ணம் கூட வராது. அப்புறம் எதுக்கு அந்த எண்ணம் வர வேண்டிய டைம்ல தான் வைராக்கியம். அதனாலதான் கிருஷ்ண ஜெயந்தி அப்ப அந்த ராக்கியை கழிச்சாங்க. இப்ப கிருஷ்ண ஜெயந்தி அப்ப நிறைய சேவை வருது. சூப்பரா இதை சொல்லி புரிய வைங்க. நம்ம சொல்லணும் லவ் யூ பாபா. ஏன்னா அந்த நோன்பு கட்டுறது பத்தினா கட்டி ஒரு குறிப்பிட்ட நாள் அவுக்குறாங்கல்ல, ஏன் அவுக்குறாங்க? அப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது அது எந்த நாளை குறிக்குதுன்னு நீங்க சொல்லணும். அப்ப அந்த சக்கரத்தை வச்சு புரிய வைக்கும் போது அந்த பண்டிகைக்காக அந்த சக்கரத்தை பயன்படுத்தி சொல்லணும். அப்ப இது இந்த 5000 வருஷத்துல இது சில நாள் மாதிரி தான், இந்த ஒரு பிறவி தூய்மையா இருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சோ அது ரொம்ப முக்கியம். வெறும் நினைவு சொல்றது மட்டும் சொல்லிட்டு வர்றது சரி, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. சரி இவங்க இந்த ஓம் நம சிவாய சொல்ல சொன்னாங்க, ஒரு மதம் ஒன்னு ஒண்ணு சொல்லுது, அது மாதிரி இவங்க இப்படி நினைக்க சொல்றாங்க, எங்களுக்கு வேணா எழுதி கொடுங்க, பாட்டு இருந்தா கொடுங்க, பாபா ஞானமே கிடையாது இல்லையா? இறைவனை நினைக்கணும். எதுக்கு நினைக்கணும்? விகாரத்தை வெல்ல. எந்த விகாரம்? மெயினா இந்த காமம், அதுதான் மிகப்பெரிய எதிரி. சொல்லுங்க, அங்க உங்ககிட்ட கேட்டவங்க 100 பேர் கேக்குறாங்கன்னா 70 பேர் மனசுல அப்படியே ஆழமா அது பதிஞ்சிடும். ஏன்னா காமத்தை வச்சு சொல்லிட்டீங்களா, எதுக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்களோ அப்ப வச்சு சொல்லிட்டீங்களா, மறக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஒரு பிரிவு தான், அதுக்கப்புறம் தேவையில்லை. இழந்ததை அடையிறதுக்காக அதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ராக்கி அணியறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க எந்த துச்சாதனமும் இருக்க மாட்டான், துரியோதனும் இருப்பான், துகில் உரியது நடக்கவே நடக்காது. சத்தியுகத்துல இருந்து யாரும் ராக்கி கட்டுறது கிடையாது, துவாபரத்துல இருந்துதான் இந்த பழக்கம் வருது. லட்சுமி நாராயணனுடைய உற்சவம் கொண்டாடுறாங்க, ஆனா அதுக்கு ஒண்ணும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க, ஆனா முதல்ல கிருஷ்ணர் அப்படி யாரு ஆக்குனாரு அப்படின்னு கேளுங்க. குழந்தை பிறக்க ஹாப்பி பர்த்டேனா அதுல நான் என்ன சாதிச்சேன், எங்க அப்பா அம்மா தானே பெற்றாங்க, போய் அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் கொண்டு அது பெருசு கிடையாது. அவர் என்ன சாதிச்சார், பிறந்தது அவருடையதான். அப்ப பிறந்த நாள் ஒருத்தர் கொண்டாடுறீங்களா, அவர் பெற்றவருடைய மகிமை அது, அது யார் தெரியுமான்னு கேளுங்க. செமசூப்பர் இல்ல லவ் யூ பாபா. சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி தெரியும், பட் லட்சுமி நாராயணன் உற்சவம்ன்றாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு சில கோயில்ல நிறைய உற்சவம் அது இது நடக்கும், ஆனா எல்லாருக்கும் அது தெரியாது. இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த கோயில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், அதுல முக்கியத்துவமே கிடையாது. ஆனா உள்ள போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்னும் முக்கியம் இல்ல. ஆனா போறதுக்கு காரணமா இருந்ததுதான் முக்கியமானது, அதுதான் வரல. காந்தி சுதந்திரம் அடைஞ்சாரு, அதுக்கப்புறம் ஆட்சி நடக்குது, இதெல்லாம் வரலாறு இல்ல. ஆனா சுதந்திரம் வாங்கி கொடுத்த அப்புறம் தானே இந்த ஆட்சி வந்து, இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணம் யாரு, அது வரலாறு ஆக்கிடுறாங்க. கிருஷ்ணர் யார் அப்படி ஆக்குனாரு, பாவம் அவங்களுக்கு தெரியாது. இத தெளிவுபடுத்தி எழுதுங்க, புரிய வைங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க, பிரதர் கோயில் எல்லாம் வந்து போர்டு இருக்கு, நாங்க தான் பராமரிக்கிறோம், எழுதுறோம், எழுதலாமா? ஏன்னா நம்ம இந்த போட்டோஸ்ல எல்லாம் மெசேஜ் அனுப்புறோம்ல, சோ அது எல்லாமே எழுதுறதுக்கு தான் செய்யுங்க. நமக்கு நிறைய தடை வரும், ஆனா கேக்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க தான். அவங்க பண்ணுங்க அது போதும் இல்லையா? ஒரு ஊருக்கு ஒருத்தவங்க கேட்டா கூட அந்த ஒருத்தவங்க பண்ணுங்க சேவை, அதுவே ஊரு ஃபுல்லா செமையா ரீச் ஆகும். ஏன்னா ரொம்ப கம்மியானவங்களுடைய சேவையின் மூலமா தான் எல்லாருமே எழுந்திருக்க போறாங்க. சோ அதே மாதிரி உங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர் அல்லது காம்பவுண்ட் சுவர் இல்லைன்னா உங்க சவுத்துலயே பிளாக் பெயிண்ட், அதாவது அந்த போர்டு அதுக்குன்னு ஏதோ ஒரு பெயிண்ட் இருக்கு பாருக்கு. சோ அதை அடிச்சுட்டு டெய்லியும் சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதுவாங்க, அது மாதிரி எழுதுங்க. ராமகிருஷ்ண மடத்திலயும் எழுதுவாங்க போர்டுல, அவங்களுக்கு உண்மையிலே ஞானம் இல்ல, அதை போய் எழுதிட்டு இருக்காங்க. நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம், எழுதுங்க. என்ன எழுதுறதுன்னு தெரியலையா? போட்டோ நம்ம பிளாக்ல போறோம்ல, அதுக்குதான் பிளாக் பாருங்கன்றது. பிளாக்ல ஆடியோ வருது, வீடியோ வருது, போட்டோ மெசேஜ் வருது, எல்லாமே இருக்கு. கொஞ்சம் லேட் ஆனாலும் அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. சமயம் சேவை பண்ணலாம். அந்த போட்டோவை ஷேர் பண்ணாலும் மிகப்பெரிய சேவை. அதை நீங்க உங்க வீட்டு போர்டுல எழுதுனீங்கன்னா பயங்கர சேவை. அதை நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஒரு ரெண்டு மூணு பிரதர் எனக்கு சம சூப்பரா எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தினம் 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 பயங்கரமான சேவை அது. அப்ப உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு கேப்பாங்களா, எப்படி இவ்வளவு விஷயம் எங்க இருந்து வருது? அப்பாவை நோக்கி, பிரம்மகுமாரி சென்டர் நோக்கி வரல காட்டலாம். இப்ப பாபா கொஞ்சம் ஆயிடுவாங்க. இந்த நேரத்து நிகழ்ச்சி தான் இங்க கொண்டாடுற எல்லா உற்சவமும் இந்த சங்கமயுகத்துடைய நினைவு தான். சத்தியுகத்துல அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. விழாவை கொண்டாடுற மாதிரி எந்த விஷயமும் அங்க நடக்கல. எல்லாமே இந்த சங்கமயத்துல நடக்குதான். எல்லா மதத்தின் பண்டிகையுமே பாத்தீங்கன்னா இந்த சங்கமயத்துல நடக்கிறத வச்சுதான். துவாபர யுகம் ஆரம்பிச்ச உடனே வராது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த பண்டிகைகள் ஒன்னு ஒன்னா தோன்ற ஆரம்பிக்கும். துல்லியமா சொல்றா, கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்குது. பாபா சொல்ற சத்தியம் தான் உண்மையான தீபாவளின்னு, வீட்டுக்கு வீடு தீப ஒலி இருக்கும், அதாவது ஆத்ம ஒலி இருக்கும். சத்தியுகத்துல கொண்டாடுவாங்க, அது ஒரு விதமான விழாக்கள். ஆனா இங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி எல்லாம் அங்க கொண்டாட மாட்டாங்க. இங்க கொண்டாடுறதுடைய அர்த்தமே வேற. சூப்பர் இல்லையா? இங்க கொண்டாடுறதுடைய அர்த்தமே வேற இருக்கு. உற்சவத்துக்கு உரிய மதிப்பு எப்ப இருந்தது இல்லையா? அந்த உற்சவத்துக்கு உரிய மதிப்பு எப்ப இருந்தது? சத்தியுகத்துல, சங்கமயுகத்துல. சங்கமயுகத்துலதான் அந்த மாதிரி மதிப்புக்குரிய ஒரு விஷயம் நடந்தது. அதோடைய நினைவாக நடக்குது உற்சவங்கள், அதாவது விழாக்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. எல்லா உற்சவங்களும் இந்த நேரத்துக்கு சொந்தமானது. சிவ ஜெயந்தி ஏற்பட்ட பிறகு பிற விழாக்கள் வருகின்றன. சிவ ஜெயந்திக்கு பிறகு வருவது ராக்கி. தூய்மையா இருக்கிறதுக்காக சபதம் எடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் அந்த கேலண்டர் அது டேட் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து அதை பார்த்து நம்ம அப்படி புரிய வைக்கலாம். அந்த சிவ ஜெயந்திக்கு அப்புறம் தான் எல்லா விழாக்களும் வருது. சிவன் வந்த பிறகு வந்த அடுத்த சம்பவங்களுடைய நினைவாக வர்றது அது அப்படின்னு சொல்லலாம். சிவன் வந்த பிறகுதான் தூய்மையா இருக்கிறதுக்கான சபதம் எடுக்க வைக்கிறாரு. அதுதான் ராக்கி கட்டுறது. எப்படி சபதம் எடுக்கிறாங்க, எதன் ஆதாரத்துல சபதம் எடுக்கிறாங்க, எதுக்காக சபதம் எடுக்கிறாங்க, ஏன் தூய்மையா இருக்கணும், அவ்வளவு கேப்பாங்கல்ல இல்லையா? இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, தூய்மையை பத்தியே யோசிக்கல, நானும் பல வருஷமா பிரம்மகுமாரி சென்டருக்கு போயிட்டு இருக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. ஆனா ஒரு வீடியோல இதுக்காக தான் தூய்மையா இருக்கணும், இல்லைன்னா பேயா அழிவ காமத்தினால இவ்வளவு பிரச்சனை. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உடனே இதோட காமத்தை தூக்கி கடாச்சுன்னு தோணுச்சு, வைராக்கியம் வந்துச்சு. அது அத ஒரு காரணம் இருந்ததுனாலதான் சபதம் எடுத்தாங்க. இந்த நாராயணன் பதவி, அந்த காமத்தினால எவ்வளவு பிரச்சனை, அவ்வளவும் தெரிஞ்சு சபதம் எடுக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு துக்கத்தை கொடுத்தவாம அவன் அழிக்காம விடமாட்டேன்னு சபதம் எடுக்கிறான். அதுவும் இந்த கடைசி பிறவியில. இந்த கடைசி பிறவி கூட நான் இந்த சபதம் எடுக்கலன்னா வேஸ்ட் இல்லையா? பாரதத்தையும் முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்காக நான் தூய்மையா இருக்கிறேன். சூப்பரான விஷயம், லவ் யூ பாப்பா. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள சில சமயம் வந்து கொடுமைக்கார கணவன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாபா ஒண்ணு சொல்லுவாரு, அவங்க அடிப்பாங்க, அடிக்கும் போது என் ஞாபகம் வரும்னுவாரு. இன்னொன்னு, கொடுமைக்கார கணவன் இருக்கும் பொழுது அவனை ஈஸியா வெஸ்டர்லாம். அதாவது கொடுமைக்காரன்றதோட பிடிக்காத கணவன். ஆனா எந்த கணவனுமே நீ தொடாதுன்னு சொன்னா தொட மாட்டாங்க இல்லையா. அதை மீறி வர்றது வந்து யாரோ ஒரு சில சைக்கோ மாதிரி இருக்கலாம். ஆனா அன்பான கணவன் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பெரிய பிரச்சனை. சோ அப்ப அந்த அன்புக்கு அடிமையாகி தூய்மை இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த டைம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு கணவனை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிற அந்த நேரம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்க துரோகம் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் துரோகம் பண்றீங்க, ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் துரோகம் பண்றீங்க. அவங்க நரகத்துல நாசமா போட்ட எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிற மாதிரி அர்த்தம் அது. கருணை கொண்டவளே கருமாரி அம்மான்னு பாடினதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். இத்தனை குழந்தைகள், ஒட்டுமொத்த உலகத்தின் தாய் நான், அந்த உணர்வை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பாபா சார், ஒட்டுமொத்த உலகத்தை தூய்மை ஆக்குறதுக்காக நான் தூய்மையா இருக்கிறேன். இந்த தியாகம் எதுக்கு? உலக நன்மைக்காக செய்யப்படுற தியாகம் இது. அத ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக தூய்மையா இருக்கணும். இது தியாகமும் கிடையாது இல்லையா. சோ நமக்கு துக்கத்தை கொடுத்தது இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நம்மள பிடிச்சி இழுக்க கூடாது. பாபா சொன்னார் இல்லையா, நிம்மதியா நீ தூங்க கூட கூடாதுன்ற சொர்க்கத்தை உருவாக்குற வரைக்கும். யோசிச்சு பாருமா, காந்தியில நிம்மதியா தூங்கி இருப்பாரா இல்லையா? என்னடா நம்ம ஆரம்பிச்சுட்டோம், சுதந்திரம் கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா நடுவுல போட்டு தள்ளிட்டானே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும், சுதந்திரம் வர வரைக்கும். சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு இருந்துச்சு இல்லையா, சுட்டாங்க. ஆனா நமக்கு அது மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது, டவுட்டும் தேவையில்ல, கண்டிப்பா வரவும் போகுது. அதுக்கு நான் கருவியா இருக்கணும், கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் எண்ணத்தினாலும் சொல்லினாலும் செயல்னாலும் நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். தூய்மை ஒரு வினாடி கூட இழந்துடக்கூடாது. பாத்தீங்கன்னா காளி பாக்குறீங்களான்னு தெரியல கலர்ஸ் தமிழ்ல. சோ அதுல பாத்தீங்கன்னா பாக்கலன்னா நீங்க நாளைக்கு கூட பாக்கலாம். திங்கட்கிழமை கூட பாத்தீங்கன்னா காலையில போடுவாங்க, காலையில 7 மணிக்கு மதியம் 1:30 அது போடுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்துக்கிறாங்க அசுரர்கள் தேவதைகள். அந்த பார்க்கடலை கடையிறது பாபா அடிக்கடி சொல்லல, கடைஞ்சி அமிர்தம் கடைச்சிடும். அது ஒரு சூழ்ச்சினால அது அசுரர்களுக்கே போயிடும். அந்த நேரம் கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அத ஒரு பொண்ணு வேஷத்துல வந்து டான்ஸ், அந்த அழகுல மயங்கிட்டு இருக்கும் போது அமிர்தத்தை எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப பாருங்க, எதுக்காக இவங்க போராடினாங்க இவ்வளவு நேரம், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பார்க்கடலை கடைஞ்சு, அதுல நிறைய பிரச்சனை, தேவர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, எல்லாரோடையும் சண்டை போட்டு வாங்கியாச்சு. வாங்கினத குடிக்க வேண்டிய நேரத்துல ஒரு பொண்ணுடைய அழகுல மயங்கினதுனால இழந்துடுறாங்க. அதேதான் இவ்வளவு பெரிய போராட்டம், இது காமத்திற்கு எதிரான போராட்டத்திலேயே காமத்துல விழுந்து மாட்டீங்கன்னா அது இல்லையா. சோ அன்பான கணவன் கிடைச்சாலும் மிகப்பெரிய சாபம், அன்பான மனைவி கிடைச்சாலும் மிகப்பெரிய சாபம். அவங்க பாபா குழந்தை இல்லைன்னா இருந்தா பிரச்சனை கிடையாது இல்லையா. சோ அதாவது அவங்களுக்கு சரி, நான் உன் மேல உண்மையிலே அன்பு வச்சிருக்கிறேன், நீ தூய்மையா இருமா, என்ன மட்டும் விட்டுருனா கூட ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிங்க. அதுக்கும் மேல போயிடுறாங்க, நீ கணவனா என்ன பண்ண, உன் கணவனா இந்த கடமையை பண்ணணுமே, மனைவியா கடமையை பண்ணுமே அப்படி இப்படின்னு பண்ணாங்கன்னா உடனே சொல்லுங்க. ஏன்னா எப்படியும் லவ் பண்ணும் போதோ கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுவாங்க, நீ எனக்கு ரொம்ப உயிருப்பா, நான் உனக்கு அம்மா மாதிரி, உனக்கு அப்பா மாதிரி அப்படிலாம் டைலாக் விட்டுருப்பாங்கல்ல. நான் ஒன்னும் உயிரே வச்சிருக்கிறேன், அத லவ் பண்ணும் போதெல்லாம் நான் ஒன்னும் காமத்துக்காக இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. இப்ப அதை நிரூபிங்கன்னு சொல்லுங்க, இல்லாட்டினா நீ விகாரத்துக்காக தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப காமம் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப நான் இறந்தேன்னா, நான் செத்துட்டேன்னா, அப்ப இந்த காமத்தை விட முடியாதனால கண்டிப்பா நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தான் போற. அப்ப இது எப்படி உண்மையான அன்புன்னு சொல்ல முடியும்னு கேளுங்க. அப்ப சென்டிமெண்டா கேட்கும் போது யோசிச்சு அப்ப உங்களுக்கு வைராக்கியம் வரும். அப்ப வந்து இது காமத்துக்காக அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அருவறுப்பான விஷயம்ன்றது கண்டிப்பா எல்லோரும் உணர்வாங்க. அதை எடுத்துட்டு வாங்க. ஏன்னா பாபா சொல்றாரு, தூய்மையா மட்டும் இருந்தா மற்றபடி கணவன் சொல்ற எல்லாத்தையும் கேளுங்கன்ற. இல்லையா, கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அதிகமாவே அன்பு கொடுங்க, ஆனா தூய்மை விஷயத்துல மட்டும் அசைஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்காக தூய்மையா இருக்கும். அதுவும் இந்த கடைசி பிறவி, அதுவும் கடைசி நேரம் தூய்மையா இருக்கும் குழந்தை. ஏன்னா இப்ப கடைசி நேரம் தான், எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியல. அதுல நிறைய மகாரதிகள் சின்ன சின்ன வயசுல 25 வயசு 35 வயசு பிரதர் சிஸ்டர் டக் டக் டக்னு சரீரம் விடுறாங்க. அப்படின்னா சத்தியுகத்துக்கு போயிட்டே இருக்குது ஆத்மா, இங்கே நடந்துட்டே இருக்குது. சோ நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னா உயிர் போயிடும், அதுக்கப்புறம் ஒன்னும் பாத்துக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. கர்ப்பத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. பாபத்தலா தர்மராஜ் புரியல, உன்னால எதுவுமே பேச முடியாதுன்றாரு, எல்லாத்தையும் காட்சி காட்டுவார், துட்டிப்போம். யோசிப்பாங்க, நமக்கு ஞானம் நல்லா தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, கர்ப்பத்துக்கு போறதான் மிகப்பெரிய தண்டனைன்னு தெரிஞ்சிருச்சு, கர்ப்பத்துக்கு போறீங்க, நான் ஏன் வந்தேன்னு நீங்க கேட்கறதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்ற காட்சி வரும். அப்ப எப்படி துடிப்போம் யோசிப்பாரு. குழந்தைங்களுக்கு இந்த ரக்ஷா பந்தனம் மிக முக்கியமான பண்டிகை. இது ஸ்கூல்ல படிக்கும் போதுல சில பசங்க வந்து அந்த மஞ்சக்கயிறு கட்டிட்டு வருவாங்க வரலட்சுமி நண்பப்ப, பாக்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு புடிச்சிருப்பான். ஆனா நம்ம வீட்டுல யாரும் கட்டல, என்னன்னே தெரியல, ஆனா அவங்களுக்கு கட்டி அதை பாக்கும்போது ஏதோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதான் அந்த தூய்மைக்காக கட்டப்படுறதுக்கு அவ்வளவு மகிமை. ரக்ஷாபந்தனம் ரொம்ப முக்கியமானது. ஒரு பொழுதும் தூய்மை இழக்க மாட்டோம்னு குழந்தைங்களை சபதம் செய்ய வைக்கிறோம். இப்ப நீங்க தூய்மை அடையிறீங்க. சோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லணும், ரக்ஷாபந்தன என்ன, எதுக்காக, தூய்மைனா என்ன, அதை ஓப்பனா சொல்லணும். சொல்லிட்டு கட்டுறவங்க 10 பேர் கூட கட்டட்டும்பா, ஆனா அது அதுதான் உண்மையான தேவை. 1000 பேருக்கு நான் ராக்கி கட்டேன்னு கணக்கா காட்ட போறோம் இல்ல, அங்க வந்தது தூய்மை ஆக்குறதுக்கு. அந்த தூய்மை, அந்த தூய்மை பிடிச்சி சென்டருக்கு வருவாங்க, தூய்மை சொல்லாம சென்டருக்கு வந்தாலும் வேஸ்ட் தான். இப்ப நீங்க தூய்மை அடையறீங்க, தூய்மையான குமாரிகளான உங்களுக்கு தான் ராக்கி அணிய வைக்கக்கூடிய உரிமையே இருக்குது. எப்படி சூப்பரா சொல்ல, ராக்கி கட்டுறதுக்கு தகுதியானவங்களே நீங்க தான்ன்ற, தூய்மையான குமாரிகளாக நீங்க தான். விகாரத்துல விழுந்த சகோதரிக்கு எங்க தகுதி இருக்குது அதை கட்டுறதுக்கு, ஏன்னா அவங்களே தூய்மையா இல்லையே, அதனால உங்களுக்கு தான் அந்த உரிமையே இருக்குதுன்ற. சகோதரர்கள் சதா பவித்திரமா இருப்பதற்காக அப்ப நம்ம ராக்கி ஃபங்க்ஷனுக்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம், இனிய ராக்கி தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லிட்டு போடலாம். எதுக்கு ராக்கி கொண்டாடுறோம், சும்மா சகோதரன் சகோதரிக்கு கட்டுறதுல அர்த்தம் கிடையாது, அதோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு கட்டுங்க. இப்ப கட்டுங்க, அப்பதான் அது புனிதமான ராக்கி, இல்லனா அது வேஸ்ட் அப்படின்னு போஸ்டர் அடிங்க. எல்லா பண்டிகைக்கும் நம்ம போஸ்டர் அடிக்க முடியும், வேற யாராலும் முடியாது, நம்மளால மட்டும்தான் முடியும். எல்லா மதத்து பண்டிகைக்கும் அடிக்கலாம், ஆச்சரியப்படும். அப்ப பரவும் நம்மளுடைய செய்தி, அதுக்கு செலவே ரொம்ப ரொம்ப கம்மியாகும், அதுதான் ஆச்சரியம். 1000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 100 போஸ்டர் அடிக்கலாம் ஓரளவுக்கு, கொஞ்சம் ரொம்ப பெருசாவும் இல்ல ரொம்ப சின்னதா, ஏன்னா ரொம்ப பெருசா இருந்தா ஒட்டுறதுக்கே இடம் இருக்காது. ஒரு ஊர் ஃபுல்லா 100 போஸ்ட் கவர் ஆயிடும், அந்த 100 போஸ்ட் ஓட்டுறதுக்கே இடம் கிடைக்காது. சோ பக்கத்து ஊரெல்லாம் சேர்த்து கவர் பண்ணிடலாம். அதுல அப்படி பார்த்தா பேனரை விட போஸ்டருக்கு செலவும் கம்மி இல்லையா, செலவும் கம்மி, பேனருக்காவது உழைப்பும் அதிகம். அது ஃப்ரேம் வாங்கி ஒட்டி அதுக்கு ஒரு இடத்த வச்சு அதுக்கு பர்மிஷனை வேற வாங்கி போஸ்டர் எதுவுமே கிடையாது, எல்லாரும் எங்க போஸ்ட் ஓட்டுறாங்களோ அங்க போய் ஒட்டிட்டு வந்துட வேண்டியது. சரி, சகோதரர்கள் சதா பவித்திரமாக, அதாவது தூய்மையாக, பவித்திரம் ஹிந்தி வார்த்தை, பவித்திரம் தூய்மை, சதா தூய்மையா இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ராக்கியை கட்டணும். மேலும் இல்லற வாசிகளையும் தூய்மையாக இருக்க சபதம் எடுக்க செய்யணும். இது பாத்தீங்கன்னா லவ் யூ பாபா, இது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தடவை ராக்கி கட்ட போறோம் ஒரு பெரிய விஐபிக்கு. உண்மையில அவங்க கல்யாணம் ஆகாதவங்க, வயசு ஆயிடுச்சா கல்யாணம் ஆகாதவங்க, பெரிய பதவியில இருக்கிறாங்க. அவங்க கிட்டயாவது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கட்டிருக்கலாம்ல இல்லையா? சோ அப்ப அது எதுக்கு கட்டுறோம்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்டயுமே சொல்லல, என்ன பண்றது, கட்டணம்னு சொல்லல. சரி, நிறைய அரசியல்வாதிகள் விஐபிகளே பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, அவங்க கிட்டயாவது அட்லீஸ்ட் சொல்லி கட்டலாம்ல. இல்லற வாசிகளை கூட தூய்மையா இருக்க சபதம் எடுக்க செய்யணும். கடவுளை படைத்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை வழிபடுவன் முட்டாள், அது இதுன்ட்டு பெரியார் சொல்லியிருப்பாரு. அது அது ஒரு ஆக்ரோஷமான வேர்டு. அப்ப அதை கேட்கும்போது அது ஒரு கவர்ச்சி வாவ் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், காமத்துக்காக மனைவியை பயன்படுத்துபவன் காட்டு மிராண்டின்னு போடுங்க, அப்ப அவனுக்கு தோணும். அப்பதான் இல்லையா, ஒரு ரேப் வந்து மோசமான விஷயமா சித்தரிக்கிறாங்க, இதை போடுங்க, அப்ப யோசிப்பான் இல்லையா? சோ காமத்திற்காக கணவன், காமத்திற்காக மனைவியை பயன்படுத்தும் கணவன் காட்டு மிராண்டி, இதை ஆதரிக்கும் மதம் காட்டுவாசிகளால் உருவாக்கப்பட்டது, போடுங்க சூப்பரா. எல்லா மதத்தையும் போட்டாப்ப, ஆனா எந்த மதத்து பேருமே சொல்லல, அதனால எந்த எதிர்ப்பும் வராது, சூப்பரா பண்ணலாம் இல்லையா? நிறைய பாயிண்ட் பாபா கொடுக்கற போஸ்டர் அடிக்க. சரி, பதித்த பாவனரே, தூய்மைப்படுத்துபவரே, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களே, எல்லாரும் கூப்பிடுறாங்களே. சோ அந்த பதித்த பாவனர்ன்ற புகழ் யாருக்கு இருக்குதோ அவரு தான் எல்லோரையும் தூய்மையாக்குற, அழுக்குல இருந்து தூய்மை ஆகிறதுக்கான சபதம் எடுக்க வைக்கிறார். பாபா வந்து சபதம் எடுக்க வைக்கிறாரு. சிவ ஜெயந்திக்கு பிறகு ரக்ஷா பந்தன் வரும். சிவராத்திரி அப்ப பேசும்போது இத சொல்லலாம், நீங்க சிவராத்திரிக்கு கண் வைத்து பிரயோஜனம் இல்ல, தூய்மையா இருப்பேன் அந்த 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 புத்தி, தூய்மையா இருப்பேன்ற அந்த ஞாபகம்ன்ற கண்ணு எப்பவும் திறந்திருக்கணும், அதுதான் சிவராத்திரி. இந்த கண்ணு திறந்து வச்சிருந்தீங்கன்னா இந்த சங்கமே வாக்குல நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க, மற்றபடி நைட்டு போய் கோயில சுத்தறதுனால வரமாட்டீங்க அப்படின்னு புரிய வைக்கலாம். மண்டபம் எடுத்து புரிய வைக்கும்போது, கோயில போய் புரிய வச்சா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிடும். பட் மண்டபம் எடுத்து புரிய வைக்கும்போது இதை புரிய வைக்கலாம். சிவ ஜெயந்திக்கு பிறகு ரக்ஷாபந்தன் வரும். ஹோலி பண்டிகை ஞானமுள்ள பண்டிகை, துரியாவும் ஹோலியும் இந்த சமயத்தை சார்ந்தவை. சோ இது வந்து நமக்கு தெரியல இல்லையா? சோ வடநாட்டு பண்டிகை ஹோலியாவது கேள்விப்பட்டிருக்கோம், துரியானா என்னன்னே தெரியல. சோ அது ஏதோ ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, ஞானமுள்ள பண்டிகைன்றாங்க. எல்லாமே இந்த நேரத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஹோலினா புனிதம் ஆகுறது இல்லையா, ஹோலி பி ஹோலி. சோ அப்ப என்ன அர்த்தம், தூய்மையாகுங்கள் ஞானத்தை தாரணை செய்யுங்கள் அர்த்தமா. சோ ஹோலி, ஹோலிக்கு அடுத்த நாள் துரியான் வரும் பெரு. சோ அதுலதான் வந்து அந்த கலர் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனா பக்தியில என்ன பண்ணிட்டாங்க, கல்லு மண்ணு ஓடு சாணம் இப்படி நிறைய செஞ்சு என்னென்னமோ செய்யறாங்க. இத அழுக்கை தூய்மை செய்பவரான பாபாவே வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இல்லையா? அப்ப தூய்மையாகி ஞானத்தை தாரணை செய்யுங்க அப்படின்றதுதான் இந்த பண்டிகை ஹோலி மற்றும் துரியா அப்படின்னு புரிவிக்கிறாரு. உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள கூட ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர் என்றும் மாற்றாந்தாய்க்கு பிறந்தவர் என்றும் இருக்கிறாங்க. அதாவது பாபா குழந்தைகள் இல்ல, உயிரோட இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாபா குழந்தைங்க தான். இந்த பிரம்மா குமாரிகள்ல பெற்றோருக்கு நேரடி குழந்தைங்களும் இருக்கிறாங்க, மாற்றாந்தை குழந்தைங்களும் இருக்கிறாங்களாம். ஏன்னா சொந்த குழந்தைங்களுடைய கணக்கு எல்லாம் கண்டிப்பா பாபா கிட்ட இருக்கும். தந்தை கண்டிப்பா குழந்தைங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் சொத்து விவரம் எல்லாமே தெரிஞ்சிருப்பாரு இல்லையா? அப்ப சொந்த குழந்தை மேலதான் பாபாவுக்கு உண்மையான அன்பு இருக்கும், முழு அன்பு இருக்கும். சொந்த குழந்தைங்க கூட வரிசைப்படி இருக்கிறாங்க, மற்ற குழந்தைங்களும் அதே மாதிரி வரிசைப்படி இருக்கிறாங்க. சிலர் கடமை தவறியவர்களாக, சிலர் நல்லவர்களாக இருக்கத்தான் செய்வாங்க பாபா குழந்தைங்களே. சிவ ஜெயந்தியும் சங்கமயுகத்துலதான் நடக்குது. சங்கமயுகத்துக்கும் காலம் கொடுக்கணும். உதாரணமாக லீப் மாதம் இருக்குது, பிறகு லீப் நூற்றாண்டு, அதாவது நூறு ஆண்டு இல்லையா, நூற்றாண்டுனா நூறு செஞ்சுரி, சரி நூறு வருஷம் லீப் நூற்றாண்டு இருக்குது. லீப் நூற்றாண்டு மிகவும் உயர்ந்தது, 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுலயும் கல்பத்துல இது லீப் நூற்றாண்டு, இதுல பாபா வராரு. இதை சங்கமயுக நூற்றாண்டுன்னு சொல்ல முடியும். மேலும் மேலும் கீழும் மாறுவதற்கு காலம் பிடிக்கும். தீபாவளியும் இப்போதைய நிகழ்ச்சியாகும், குழந்தைகள் அறிவார்கள். சிவ ஜெயந்திக்கு பிறகு பவித்ரம்ன்ற விஷயம் வருது. பவித்ரத்துடன் ஞானம் யோகத்தின் ஹோலி மற்றும் துரியா என்ற பண்டிகையும் வருகிறது. பாபாவின் நினைவு நன்றாக இருக்கணும், ஞானம் என்ற துரியாவும் நடைமுறையில் வருகிறது. ஞான மழை உங்க மேல பொழிந்து கொண்டே இருக்கும். பவித்ரம் காரணமா தான் சண்டை நடக்குது. எல்லோரும் சொல்றாங்க, இது யாரு வந்திருக்கிறது? வந்து குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு தூய்மையா வாழ்ந்து காட்டுங்கன்னு யாரு சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க. சன்னியாசிகள் தானாவே வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. கோபிச்சந்தன்ற ராஜாவுடைய கதை கூட இருக்குது, அவர்கிட்ட நீ ஏன் ராஜயோக நீ ஏன் ராஜ போகத்தை விட்டுட்ட அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், பகவானை சந்திக்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். இது பற்றி பாட்டும் நல்லா பாடுறாங்க. இங்கோ இல்லற வாழ்க்கையில வசித்து கொண்டே பவித்திரமா இருக்கணும். பவித்திரம் காரணமாகத்தான் தகராறு ஏற்படுது. சரி, பாபா சொல்லாரு நேரடி குழந்தைய பத்தி அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். குழந்தை என்ன வேலை பார்க்குது, எவ்வளவு சம்பாதிக்குது, சொத்து மதிப்பு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் அது நேரடி குழந்தை. அப்பா கிட்டயே தன்னுடைய சொத்து எதை பத்தியுமே சொல்லலன்னா அது நேரடி குழந்தை இல்ல, மாற்றாந்தாய் குழந்தை. அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு. அனைத்தையும் பாபா கிட்ட ஓப்பனா நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சொல்றீங்கன்னா நீங்க நேரடி குழந்தைங்க. அப்ப பாபா சொல்ற பாருங்க, பாபா குழந்தைங்கள இப்படி இருக்கிறாங்க, நேரடி குழந்தை மாற்றாந்தாய் குழந்தை, உயிரோட இருந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் முழுசா இருக்கிறாங்களா அப்படின்னா என்ன, இது எதுவுமே இல்ல, அனைத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அனைத்து கணக்கு வழக்கையும் பாபா கிட்ட கொடுக்கறாங்களா? குழந்தைங்க பண்ற முயற்சிக்கும் கணக்கு இருக்கும், அதுக்கான பலன் கண்டிப்பா பாபா கொடுத்துருவாரு. கண்டிப்பா சில குழந்தைங்க கடமை தவறிய குழந்தைங்களாகவும் இருப்பாங்க, சில குழந்தைங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான இல்லையா? சோ மாயை வந்து அந்த மாதிரி சிலரை தவற வைக்கும், சிலர் அவ்வளவு எச்சரிக்கையா இருப்பாங்க, அந்த எச்சரிக்கையா கடந்து போய்கிட்டே இருக்கும். சோ இது யுத்த மைதானம், அந்த எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா கடமை தவற வச்சிடும் மாய. அந்த மாதிரி பாபாவுக்கு முழு சொந்தமான குழந்தை மேலதான் பாபாவுக்கு முழு அன்பு இருக்கும். சிவஜெயந்தி சங்கம் யுகத்துல வருது. சோ பாபா சொல்றாரு லீப் மாதம்னு ஒரு மாதத்தை சொல்றாங்க, சின்ன மாதம். அதே மாதிரி நூற்றாண்டுலயும் சங்கம் யுகத்தை லீப் நூற்றாண்டுன்னு சொல்லுங்கன்றாரு. சோ இதுல பாருங்க, இது துல்லியமா 100 வருஷம் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட், அது யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வானில லீப் நூற்றாண்டுன்றாரு. நூற்றாண்டுனா 100 வருஷம் இருக்கும், லீப் நூற்றாண்டுனா அது கம்மியா இருக்கும் இல்லையா. மாசம்னா 30-31 நாள், ஆனா லீப் மாதம் அப்ப பாத்தீங்கன்னா கம்மியா வருது லீப் இயர் அப்ப. சோ அதே மாதிரி இதுவும் சீக்கிரமா முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இந்த வாணியை பார்க்கும்போது அப்படியும் தோணுது நம்ம. சரி, இத சங்கம யுக நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து அந்த கீழ்நிலையில இருந்து மேல்நிலை அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்குது. சோ தீபாவளி எல்லாமே இப்ப நடக்கிற நிகழ்ச்சி தான். சிவ ஜெயந்தினாலே தூய்மை ஆகுறதுக்கான விஷயம் வந்துடுது சிவஜெயந்திக்கு அடுத்தது. ஏன்னா சிவன் பிறந்தவொடனே கொடுக்கற ஞானமே என்னது, தூய்மையா இருக்கக்கூடிய ஞானம் தான். அதனாலதான் தூய்மையோட ஞானம் யோகம் இது ரெண்ட குறிக்கிறதுக்காக ஹோலி துரியா பண்டிகை கொண்டாடுறாங்க. சோ பாபாவுடைய நினைவு நல்லா இருக்கணும், ரொம்ப 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 முக்கியமானது. அது இருந்துச்சுனாலே எல்லாமே கரெக்டா வந்துடும். நினைவு கண்டினியூஸா இருந்தா கண்டிப்பா தூய்மையா தான் இருப்பீங்க, நீங்க எண்ணமே வராது. நீங்க அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்தீங்கன்னா கிட்ட வரும்போதே அவனுடைய காம எண்ணம் எல்லாம் ஓடி போயிடும். நினைவு பக்காவா இருக்கணும். கூடவே இந்த ஞானமும் இருந்துகிட்டே இருக்கணும். எதுக்காக நான் நினைவுல இருக்கிறேன், எதுக்காக தூய்மையா இருக்கிறேன், அதுவும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எச்சரிக்கை மணி ஏ பாபா சொல்றாரு, விகாரத்துல வந்துட்டானா நீ எத்தனை வருஷத்துக்கு பாபா கொஞ்சம் இருந்தாலும் 1 மினிட்ல ஒண்ணும் இல்லாம போயிடும், எவ்வளவு எச்சரிக்கை இருக்கும். சோ பாபா ஞானமழை பொழிஞ்சுகிட்டே இருக்கிறாரு. தூய்மைக்காகத்தான் சண்டை நடக்குது, வேற எதுக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் கேக்குறாங்க அத்தியாவசியம் சொன்னா எந்த சாமி வந்து சொல்லிச்சு கணவன் மனைவி தூய்மையா இருக்கணும்ட்டு, எந்த விதத்துல அப்படி கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. சரி, சன்னியாசிகள் எதுக்கு வீட்டை விட்டுட்டு போறாங்க, தூய்மைக்காக போறாங்கல்ல, தானாவே போயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ராஜா நமக்கு தெரியும், அசோக மகாராஜா போனாரு, அசோகர் வந்து வேற காரணத்துக்கு போனாரு. ஆனா கோபிச்சந்த் அவரு என்ன பண்ணாராம், அந்த ராஜபோகத்தெல்லாம் விட்டுட்டு வரான் ஏன் அப்படின்னு கேக்கும்போது, பகவான சந்திக்கணும், இந்த ராஜபோக வாழ்க்கை இருந்தா கடவுளை சந்திக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு விட்டுட்டேன். நிறைய பேர் இல்ல, இப்ப பாபா குழந்தைங்களா நிறைய பேர் வெளிநாட்டு வேலையை உதறி தள்ளிட்டு வந்துடுறாங்க சேவைக்காக, எனக்கு சேவைதான் முக்கியம். பாருங்க பாபாவுடைய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே தூய்மையா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டுல வர காசு எல்லாம் பெரிய விஷயமா தெரியல, அவ்வளோ பொக்கிஷத்தை அள்ள முடியாம போயிருதே, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த ஒரு குற்ற மனப்பான்மை அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு வந்துடுறாங்க. தேவை இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே தூய்மையா இருக்கணும். கோபிச்சந்த் மகாராஜா வந்து பகவான சந்திக்கணும்ட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளில வந்தாரு. இன்ஜினி குடும்பத்துல இருந்துகிட்டே தூய்மையா இருக்கணும், அதனாலதான் தகராறும் ஏற்படுது. இந்த தகராறுலாம் நீ செஞ்ச பாவம், அதை நீ சகிச்சுக்கத்தான் செய்யணும் அப்படின்னு கல்யாணம் ஆண் உங்களுக்கு சொல்றாரு. கல்யாணம் ஆகாதவங்க மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னா சகிச்சுக்கிட்டோம் தூய்மையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வரும் சண்டை, வரும், அது வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரக்ஷா பந்தனம், ஆனா அழக நம்ம எடுத்து புரிய வச்சு சமாதானப்படுத்தலாம். பெரும்பான்மையான சமாதானம் ஆயிடுவாங்க, பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாவ கணக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்பயும் நம்ம உறுதியா இருக்கணும். பாபா நிறைய சொல்றதுல அதன் மூலமாக தப்பிக்கலாம். சரி, இப்ப ரக்ஷாபந்தன் பவித்திரமா வாழ்ந்து மற்றவரையும் அப்படி பவித்திரமா வாழ வைக்க கூடிய நினைவு சின்னமான பண்டிகை இந்த ரக்ஷாபந்தன். அது உண்மையில என்ன அர்த்தம், கணவன் மனைவிக்கு இடையில கட்டக்கூடிய ராக்கி அது உண்மையில. கணவன் மனைவி சகோதர சகோதரி ஆகிற ராக்கி அது. நானும் தூய்மையா இருந்து என் கூட இருக்கிறவங்க நான் தூய்மையா வாழ வைக்கிறேன் அப்படின்ற நினைவு சின்னம். இங்க பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட காட்சி கிடைக்குது. சின்ன குழந்தைங்க என்ன பக்தியா செஞ்சாங்க, திடீர்னு பாபா எல்லோருக்கும் காட்சி கிடைக்க வச்சிடறாரு. அதனால இங்க ஏதோ மாயாஜாலம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. இது ஆரம்பத்துல வந்த வாணிப்புல இருக்கு, அப்பதான் நிறைய காட்சி காட்டினார் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. இதுக்குதான் சிவபாபாவின் லீலை அல்லது சிவபுராணம்னு சொல்லப்படுது. அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அவங்க உடம்பு பாபாவுக்கு எதிர உட்கார்ந்துட்டு இருந்தாலும் புத்தியினால அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. இதையும் டிராமான்னு சொல்லலாம். காட்சி கிடைக்கிறதும் ஒரு டிராமா. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து உடனே தியானத்துல போயிட்டாங்க, சூக்ஷ்ம உலகத்துக்கு போயிட்டாங்க இல்லையா. ஒருத்தவங்க போறாங்க, என்ன அவங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க போயிடுறாங்க. சரியா, லவ்லி பாபா. இது பாத்தீங்கன்னா அந்த அம்மன் கோயில விசேஷத்தப்ப சாமி வரும், அந்த டைம்ல பார்த்தா ஒருத்தர் ஆடுவாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி காட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்சி அப்படியே அங்க போயிட்டாங்க இல்ல. கிட்டத்தட்ட அந்த சாமி ஆடுறது கூட அது மாதிரி ஏதோ ஒரு காட்சி சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த எல்லா லீலையும் பரமபிதா பரமாத்மாவுடையது தவிர கிருஷ்ணருடையது கிடையாது. கிருஷ்ணரோட பேரை எழுதி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. பகவான பத்தி என்னென்னமோ எழுதிட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுக இளவரசர், ஆடைகளை திருடினாரு, இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, இந்த மாதிரி வரலாறு என்ன புகழக்கூடிய புகழ்ச்சி. இது உலகத்தாரும் கண்டிப்பா கிருஷ்ணர் இதெல்லாம் பண்ணிட்டாரு. அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் அவர் உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா வந்து கீதா உபதேசம் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றார் அப்படியெல்லாம் நடக்க முடியாது, அவர் புகழ் வாய்ந்த இளவரசர். பிறகு ரதத்தை காட்டி அது மேல கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு கீதா உபதேசம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. கீத குதிரை வண்டியில உட்காந்துட்டா ஸ்கூல் நடத்துவாங்க, எப்படி சூப்பரா கேட்பாங்க. இது ராஜ யோகம் நடத்துற ஸ்கூல். எங்க யுத்த மைதானத்தை அவங்க காட்டி இருக்கிறாங்க. ஆனா உண்மையில உங்களுடைய யுத்த மைதானம் எங்க இருக்குது? இது மாயா மீது வெற்றி அடையறதுக்கான யுத்தம். குழந்தைங்க ரக்ஷாபந்தனம் பற்றி இனி புரிய வைக்கணும். ரக்ஷாபந்தனம் என்றால் தூய்மையா இருக்கிறதுக்கான பரமபிதா நம்மள தூய்மைப்படுத்துறதுக்காக பரமபிதா பரமாத்மா வந்திருக்கிறாருன்னு சொல்லணும். நீங்க பிரம்மா குமாரிகள், புகழுக்குரியவர்கள். குமாரி என்பவள் 21 குலத்தை உயர்த்தக்கூடியவள். அது சங்கமயுகத்தின் விஷயம். இந்த பண்டிகை சத்யுகத்துல நடக்காது. ராக்கி கட்டிய பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வரும். கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது என்றால் சத்யுகத்துல முதல் நம்பர் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணருடையது, ராஜ்யமும் அவருடையது. அவரு இந்த நேரத்துல சபதம் செய்யறாரு ஸ்ரீ கிருஷ்ணருடைய குலத்தில் போறதுக்காக. இது ராஜயோகம். நீங்க நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறீங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கு வாழ்க்கை வரலாறு கிடையாது. ராதா கிருஷ்ணருடைய வாழ்க்கையே லக்ஷ்மி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாறாகுது. கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, சரி, நாராயணனுடைய பிறந்த நாள் எங்க? காரணம் இருக்கணும் இல்லையா? ராமரை கிருஷ்ணரை விட உயர்வானவராக த்ரேதா யுகத்துல காட்டி இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு 16 கலை, ராமருக்கு 14 கலை. இப்படி நாடகத்தையே குழப்பிட்டாங்க. மதிப்பு முழுவதும் இங்க உள்ள விஷயத்தினாலதான் அமைஞ்சிருக்குது. தீபாவளி சத்தியுகத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்க கூடாது. சத்தியுகத்துல இருக்கிறதோ தூய்மையான உலகம். அப்ப எல்லோருடைய ஆத்மாக்களும் விழித்திருக்கின்றன. உற்சவம் எல்லாமே இந்த சமயத்துக்கு, சங்கம யுகத்துக்கு உரியவை. இப்ப நீங்க எல்லாருடைய வரலாறும் தெரிஞ்சிருக்கிறீங்க. சிவபாபா தானே வந்து சொல்றாரு, இப்ப தூய்மை அடையுங்கள். ஆத்மா அழுக்காகிடுச்சு. சன்னியாசி சொல்றாரு ஆத்மாவில எதுவும் ஒட்டாதுன்னு. நிறைய மனிதர்கள் சொல்றாங்க முட்டை மீன் இத சாப்பிடுறதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. விவேகானந்தர் கூட மீன் சாப்பிட்டாரு, அதனால நாங்களும் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பழக்க வழக்கம் தனித்தனி இல்லையா? முன்னால் அதாவது இதுக்கு முன்னாடி காளிக்கு மனிதர்களையே பலியிட்டாங்க. சிவனை கருப்பர் என்று சொல்வதில்லை, சங்கரரையும் சொல்வதில்லை. ஆனா பிரம்மா விஷ்ணு இருவருடைய உருவங்கள் வெள்ளையிலிருந்து கருப்பாக மாறுகின்றன. இதையெல்லாம் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். நல்லது. இன்னைக்கு வானில நிறைய ஞான சிந்தனை பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் நிறைய சேர்த்து சொல்லியிருக்கிறார். சரி, பாபா சார், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காட்சி கிடைச்சது ஆரம்பத்துல. அப்ப பக்தியின் காரணமா கிடைச்சதுன்னா அவங்க என்ன பக்தியா பண்ணாங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. அதனால இது பக்தி. அப்ப இது பக்தியின் பலனா கிடைக்குதுன்னு சொன்னா இது கிடையாது. சின்ன குழந்தை என்ன பக்தி பண்ணிச்சு? அப்ப அவங்க ஏதோ மாயாஜாலம் பண்றாங்க பாபா சார. இதுதான் சிவலீலா. உடம்பு இங்க இருக்கு, புத்தி வேற எங்கேயோ போயிடுச்சு. பாபா அழைச்சிட்டு போயிட்டாரு சூக்ஷ்மோதனத்துக்கு. போனவங்களை பார்த்தோன்னே இவங்களும் போயிட்டாங்க. இந்த கொட்டாவி சொல்லுவாங்களே, கொட்டாவி விட்டா பாக்குறவங்களுக்கு கொட்டாவி வருதுன்னு. அது மாதிரி அந்த தியானத்துல போறவங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கும் தியானம் வந்துருது. அதாவது இங்க தியானம்ன்றது டிரான்ஸ்ல போறது, காட்சி பாக்குறது. ஆக்சுவலா யோகா கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் யோகத்துல இருக்கிறத பார்த்தோன்னே மத்தவங்களுக்கும் வரும். சோ அதனாலதான் சென்டர்ல போனோடனே யோகா பக்காவா வருது. பாபா ரூம்ல போனா வருதுன்னா பாபா. ஆக்சுவலா அங்க பாப் தாதாவுடைய போட்டோ அது. சோ அல்லது யோகத்திலே இருந்தா கூட பார்த்தா நமக்கு வந்துடும் யோகா. சரி, சோ இப்படி காட்சி காட்டு டிரான்ஸ்ல அழைச்சிட்டு போனது சிவபாபாவுடைய விளையாட்டு தவிர கிருஷ்ணருடைய இது கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய பேரை போட்டு குழப்பிட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க, என்னென்னமோ எழுதிட்டாங்க. இங்க சிவன் காட்சி காட்டு அழைச்சிட்டு போனாரு, இவங்க என்ன பண்ணாங்க சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டு அந்த லீலைக்கு பதிலா என்ன பண்ணாங்க, பெண்களுடைய ஆடை குளிச்சிட்டு இருக்கிற பெண்களுடைய ஆடையை திருடி வச்சுக்கிட்டாரு, வெண்ணையை திருடினாரு, அது இதுன்னு நிறைய தப்பு தப்பா சொல்லிட்டாங்க. இதுக்கு பேரு புகழா? இந்த மாதிரி வரலாறு வந்து ஒரு ஒருத்தரை புகழக்கூடியதா நிந்திக்க கூடியதா? மனிதர்கள் இதெல்லாம் அவர் பண்ணிருப்பாருல இருக்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அவருக்கு ஞானம் வந்துச்சு, யாரோ ஒருத்தர் ஒரு ஆத்மா உள்ள வந்து ஞானம் சொல்லிச்சுப்ல இருக்கு இல்லையா? அந்த பரமாத்மாவே கிருஷ்ணர் உடல்ல பிரவேசிச்சு சொன்ன மாதிரி இருக்குதுன்னு ஒரு லைன் வரும். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாபா சரர். அப்படி வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அவரு புகழ் வாய்ந்த இளவரசர். அவரு ஏன் வந்து ஞானத்தை சொல்ல போறார்? ஞானத்தை இளவரசரா சொல்லுவார்? சூப்பர்ல, முனிவர் சொல்லுவாரு, குரு சொல்லுவாங்க, இளவரசரா சொல்லுவார். அது ஒரு ரதத்து மேல குதிரை வண்டி மேல உட்காந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்களா யாராவது? ஸ்கூல் வந்து குதிரை வண்டியிலயா நடக்கும்? யுத்த மைதானத்துக்கு நடுவுல காட்டிருக்கிறாங்க. எந்த யுத்த மைதானத்தை காட்டுறாங்க? ஆனா நீங்க எந்த யுத்தத்துல இருக்கீங்க? மாயையோடு இருக்கிறீங்க. அந்த கத்தி எடுத்து போடுற சண்டை அந்த யுத்த மைதானத்துல இருக்கிறீங்க? மாயை மீது வெற்றி அடைறதுக்கான யுத்தம். ஃபுல்லா இந்த சங்கமே ஃபுல்லா யுத்த மைதானம் தான், இந்த எண்ணமும் மைதானம் தான், எதிர வரவங்களும் எல்லாருக்குள்ளயும் மாயை பிரவேசிக்கிறோம். அந்த மாயை கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும், மாயை வெல்லணும், அதுதான் உங்க டேலண்ட். சோ இனிமேட்டு ரக்ஷாபந்தன் பத்தி கண்டிப்பா புரிய வைங்க. தூய்மைப்படுத்துறதுக்காக சிவன் வந்திருக்கிறாரு, அவருடைய குழந்தைங்களை தத்தெடுத்து தூய்மை ஆக்குறாரு, பிரம்மா வாய் வழியா தத்தெடுக்கிறாரு, அதனாலதான் பிரம்ம குமாரிகள் ஃபேமஸ் ஆனவங்க. சோ குமாரினாலே 21 தலைமுறைக்கு உயர்த்துறவங்கன்னு சொல்றாங்களே, சோ இந்த ஞானத்தின் படி நீங்க நடந்தீங்கன்னா 21 பிறவிக்கு செல்வ செழிப்பா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. இல்ல இங்க சொல்லுங்க, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சோம், சொத்து 7 தலைமுறைக்கு இருப்போம், ஆனா இவன் அந்த 7 தலைமுறை உயிரோட இருந்து அனுபவிக்க போறோம் கிடையாது. ஆனா இங்க 21 பிறவி நீ எந்த குடும்பத்துல பிறந்தாலும் அங்க உனக்கான சொத்தை நீ இப்பயே சேர்த்துடுவ அப்படின்னு புரிய வைங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கோயில சுத்தனா கூட அர்த்தமே புரியாது, சிவபுராணம் இல்ல ஏதோ ஒண்ணு எழுதி இருப்பாங்க, சிவபுராணம் கூட ஓரளவுக்கு புரியும், சுத்தமாறு புரியாம அதை உட்காந்து கஷ்டப்பட்டு அப்படியே படிச்சுட்டே போவாங்க. அதை படிச்சுட்டு போனா நல்லது அப்படின்னு டிவில யாராவது சொல்ல உட்காந்து படிச்சுட்டு போவாங்க. சோ அது மாதிரி ஜோதிலிங்கம் பாக்க வராங்க, நீங்க போடுங்க, இங்க இருக்கிறதெல்லாம் படிச்சா நல்லதுன்னு ஒன்னத்தை போட்டு விட்டுருங்க. சோ முக்கியமான இந்த ரகசியத்துல எழுதுங்க, யாருமே எதுவுமே விளக்கமே கொடுக்கல, உள்ள வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து போவாங்களே பெயிண்டிங் எக்ஸிபிஷன் அது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஆனா ஞானம் அற்புதமா புரியும். சோ இந்த சங்கமேகத்துடைய விஷயம்தான் எல்லா பண்டிகையும், சத்தியுகத்துடைய விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற விஷயத்துடைய நினைவு சத்தியுகத்துல நடக்காது பண்டிகையாக. சோ சிவ ஜெயந்திக்கு பிறகு ரக்ஷாபந்தன் வருது, ஏன்னா சிவன் வந்து தூய்மையா இருக்கக்கூடிய ராக்கிய கட்ட வைக்கிறாரு. சோ எது வரைக்கும் கட்டணும், கிருஷ்ண ஜெயந்தி வரைக்கும். கிருஷ்ணர் பிறந்துட்டாரு அப்படின்னா சத்தியுகம் வந்துச்சு, அங்க எதையும் கட்டிக்க தேவையில்ல, ஏன்னா அவங்க இயற்கையாகவே தூய்மையா தான் இருக்காங்க. சோ அது வரைக்கும் கிருஷ்ணன் பிறவி எடுக்கிற வரைக்கும் கிருஷ்ணருடைய ஆத்மாவே பிரம்ம உடல்ல இருந்துட்டு சபதம் செய்து நான் தூய்மையா இருப்பேன் அப்படின்ட்டு அந்த ராஜவம்சத்துக்கு போய் பிறவி எடுக்கிறதுக்காக. சோ ராஜவம்சத்துல பிறவி எடுக்க வைக்கக்கூடிய யோகம் இந்த ராஜயோகம். இதன் மூலம் சாதாரண நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறீங்க. இவங்க லட்சுமி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாறுன்னு ஒன்னு சொல்லவே இல்லை, கிருஷ்ணருடைய வரலாறுன்னு தான் மகாபாரதம் சொல்றாங்களே தவிர லட்சுமி நாராயணது இல்ல. ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த ராதா கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு தான் லட்சுமி நாராயணனுடையது. அதே மாதிரி கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா, நாராயணனுடைய பண்டிகை பிறந்த நாள் எங்க போச்சுன்னு கேளுங்க. அப்ப அது காரணம் இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், அதனாலதான் நாராயணனுக்கு தனியா பிறந்த நாள் கிடையாதுன்னு புரிய வைங்க. சமசுக்கு இல்லையா நாராயணன் மட்டும்தான் பிறந்த நாள் கொண்டாடல இந்து தெய்வத்துல இல்லையா. சோ அது கேளுங்க, லட்சுமி நாராயணனுக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாடலன்ட்டு. சோ இன்னமும் கிருஷ்ணரை விட ராமர் பெரியவர் மாதிரி ராமரை திரேதா யுகத்துல காட்டி கிருஷ்ணரை துவாபர யுகத்துல காட்டிட்டாங்க, குழப்பிட்டாங்க நாடகத்தை. 16 கலை நிரம்பிய கிருஷ்ணரை தூக்கி துவாபர யுகத்துல போட்டாங்க, ஆனா அவருக்கு முன்னாடியே ராமர் 14 கலை உள்ளவர் பிறந்ததா போட்டு விட்டாங்க. முன்னாடி பிறந்தவருக்கு தானே இப்ப மகிமை இருக்கும், ஏன் ராமரை விட நாராயணனுக்கு மகிமை இருக்கு, கிருஷ்ணனுக்கு மகிமை அதிகமா இருக்குது. இப்ப மகிமை எல்லாம் இப்ப நடக்கிற விஷயம், இதை தூக்கி அங்க கிருஷ்ணருடைய வரலாறு ராமருடைய வரலாறுன்னு போட்டு விட்டாங்க. சத்தியுகத்துல இருந்தெல்லாம் தீபாவளி கொண்டாடல, ஏன்னா அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, ராமர் ராஜ்யத்துல உட்கார்ந்த உடனே அதோடைய நினைவாக தீபாவளி அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அது ஆக்சுவலா திரேதாயுகம், ஏத்தாகத்துல அல்லது நாராயணன் அரியணையாரோ அதுதான் உண்மையான தீபாவளின்னு பாபா சொல்றாரு. பட் இப்ப கொண்டாடுற தீபாவளி வந்து அங்க கொண்டாடலன்ற, அங்க இருக்கிறதே வேற மாதிரி இருக்கும் விழா அப்படின்ற. சத்தியுகம் தூய்மையான உலகம், அங்க எல்லாருடைய ஆத்மாவும் இயற்கையாக விழித்திருக்கும் ஆத்ம உணர்வுல இருக்கும். மற்றபடி இப்ப கொண்டாடுற பண்டிகை எல்லாமே இந்த சங்கமயத்துடைய நினைவு சின்னம் தான். இப்ப நமக்கு தெரியும் எல்லாருடைய உண்மையான வரலாறு. சிவபாபா தானே வந்து சொல்ற, குழந்தை தூய்மையாகவும் ஆத்மா அழுக்கழிச்சு தூய்மையாக்க ஆத்மாவ, ஆத்மால எதுவும் ஒட்டாது, நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ண, கறிமீன் எல்லாத்தையும் சாப்பிடு, விவேகானந்தரே சாப்பிட்டாரு, இயேசுவே சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சன்னியாசிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்பிடாத, ஏமாத்துறாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம் தனி. ஆனா தேவதைகள் யாரும் கரிமீன் எதுவுமே சாப்பிடல. சோ இதுக்கு முன்னாடி காளிக்கு மனிதர்களை பலியிட்டாங்க, ஏன் இப்ப பலி கொடுக்க வேண்டியதுதானா? இல்ல விவேகானந்தர் சாப்பிட்டான்னு சாப்பிடுறியா? காளிக்கு அப்ப பலி கொடுத்தாங்க, இப்பயும் மனுஷன் பலி கொடுக்க வேண்டியதுதானே? அப்ப அது மட்டும் தெரியுதுல்ல, ஆத்மாவிலதான் பாவம் ஒட்டும். சிவனை கருப்பா இருக்கிறன்னு சொல்ல மாட்டாங்க, ஜோதின்னு தான் சொல்றாங்க. மற்றபடி விஷ்ணு சங்கரையும் அதே மாதிரி கருப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா பிரம்மா விஷ்ணுவை தான் வெள்ளையில இருந்து கருப்பா மாறுறாங்க. என்னென்ன தூய்மையா இருக்கிறவங்க தூய்மை இழக்கிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணக்கான முக்கிய சாரம், பாபா கிட்ட முழுமையான அன்பு வச்சு சொந்த குழந்தையாகுங்க. தன்னுடைய முழுமையான செய்திகளை பாபாவுக்கு கொடுங்க. ஒரு பொழுதும் தகுதியற்ற குழந்தையாகிடக்கூடாது. ரக்ஷா பந்தனத்தின் சரியான ரகசியத்தை புத்தியில வச்சு கண்டிப்பா தூய்மையாகுங்க. மாய கிட்ட ஒருபோதும் தோத்துடக்கூடாது. பவித்திரத்தின் சக்தியினால சுயராஜ்யத்தை அடையிறதுக்கு சபதம் செய்யுங்க. சொந்த குழந்தை, முழுமையான சொந்த குழந்தை ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா கிட்ட எல்லா செய்தியும் கொடுக்கணும், எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மாற்றாந்த குழந்தை, தகுதியற்ற குழந்தைன்னு அர்த்தம். அதே மாதிரி ரக்ஷா பந்தனுடைய உண்மையான ரகசியத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் புரிய வச்சுட்டு கட்டணும், உறுதிமொழி எடுக்க வைக்கணும். மாயா கிட்ட தோத்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம சுயராஜ்யத்தை அடையக்கூடிய சக்தியே இந்த தூய்மையின் சக்தி தான். இதன் மூலமா தான் அடையிறோம். அது அடையிற வரைக்கும் இந்த உலகத்துல உள்ள எந்த சுகபோகத்தையும் நான் எண்ணத்தினால கூட ஸ்வீகரிக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுங்க. வரதானம் ஆன்மீக தன்மையுடன் ரமணீகர தன்மையின் ஆன்மீக தன்மையுடன் ரமணீகர தன்மையில் வரக்கூடியவராகி மரியாதா புருஷோத்தமர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நிறைய குழந்தைங்க ஆன்மீக தன்மையுடன் ரமணீகர தன்மையில் வரக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுங்க. அதுக்கு விளக்கம், நிறைய குழந்தைங்க கேலி கிண்டல் செய்யறாங்க, மேலும் அதத்தான் ரமணீகரத்தன்மைன்னு தப்பா நினைக்கிறாங்க. ரமணீகரத்தன்மைன்ற குணம் என்னமோ நல்லதுதான், ஆனா நபர் நேரம் கூட்டம் இடம் சூழ்நிலைக்கு ஏற்ப ரமணீகரத்தன்மை நன்றாக இருக்குது. இந்த அனைத்து விஷயத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா கூட ரமணீகரத்தன்மை வீண் விஷயமாக கணக்கிடப்படுது. இவர் நல்லா சிரிக்க வைக்கிறார்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே அதே நேரத்துல இவர் வாயாடி ரொம்ப பேசுறவர்ன்ற சான்றிதழ் கிடைக்கும். அதனால சிரிப்பூட்டுதலில் கூட ஆன்மீகத்தன்மை இருக்கணும், அந்த ஆத்மாவுக்கு நன்மை ஏற்படணும், வரம்புக்கு உட்பட்ட பேச்சா இருக்கணும் அப்படின்ற கவனத்தோட நீங்க பேசுறீங்க அப்படின்னா தான் உங்களை மரியாதா புருஷோத்தமர்னு சொல்ல முடியும். ஏன்னா பாபா சார் சத்தம் போட்டு சிரிக்கிறது அசுர குணம், அப்படி சிரிக்க கூடாது, குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதுவே விகாரத்தை தூண்டும் இல்லையா. சிரிக்கும் பெண்ணை நம்ப அதே சீரும் பாம்பு கூட நம்புன்னு சொல்றது என்ன தாப்பு, அந்த சிரிப்புலயே மயங்கிறாங்கன்றதுக்காக தான். சோ இங்க வந்து பெண்கள் இல்ல எல்லாருக்குமே சரி அந்த கேலி பேசுறது அதுவும் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கலியுகத்துல இருந்து தான் வரும், இந்த கலியுகம் ஃபுல்லா கேலி பண்றது நக்கல் பண்றது அப்படியே ஆயிடுச்சு. சோ அதுதான் ஒரு நல்ல கேரக்டர்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இனிமைத்தன்மை எல்லாத்தையும் அப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு, அது நல்ல குணம்தான். ஆனா யாரு முன்னாடி பேசுறோம், எந்த நேரத்துல பேசுறோம், எந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறோம், எந்த சூழ்நிலையில பேசுறோம், இதுக்கேத்த மாதிரி ரமணீகரத்தன்மை மாறும். இதுல ஏதோ ஒண்ணு மாறிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நல்லதா இருந்த விஷயம் இங்க கெட்டதாயிடும். அப்ப இங்க தேவையில்லாம இங்க எதுக்கு அதை பேசினாரு, எதுக்கு வீண் விஷயத்த பேசுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப சொல்லலாம் இவங்க நல்லா சிரிக்க வைக்கிறாங்க இப்ப சூப்பரா, அது ஒர்க், ஆனா ரொம்ப பேசிட்டு இருக்கிறாருன்ற வார்த்தை மெயின் விஷயத்த விட்டுட்டாங்களேன்ற மாதிரி ஆயிடும். நீங்க அப்ப ரொம்ப பேசுறவர்ன்ற சான்றிதழ் வாங்குறதுக்கு பதிலாக அவர் நகைச்சுவை பேசினா கூட அதுல ஆன்மீகத்தன்மையும் இருக்கணும். நகைச்சுவையா பேசுறது கூட அது ஒரு ஆன்மீகத்தன்மை இருக்கணும். அதே நேரத்துல கேட்கிற ஆத்மாவுக்கு நம்ம பேசுறதுனால நன்மை ஏற்படணும் அந்த எண்ணம் இருக்கணும். நாம சும்மா நம்ம திறமையை காட்டுறதுக்கு பேசுற மாதிரி இருக்கிற அந்த பேச்சு வந்து அந்த ஆத்மா சிந்திக்க வச்சு அந்த கருத்தை உள்ள பதிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காமெடியா இருக்கலாம், வரம்புக்கு உட்பட்ட பேச்சாவும் இருக்கணும், அதை மீறியும் போயிடக்கூடாது, அப்பதான் மரியாதை புருஷோத்தமர்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம், பேசுறது எப்படி பேசணும், இது வந்து கூட்டத்துல பேசினாலும் சரி தனியா பேசினாலும் சரி அந்த வார்த்தை வந்து ஒரு நன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும், அந்த வரம்பு மீறாம இருக்கணும், அப்பதான் மரியாதை புருஷோத்தமர்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா வரம்பு மீறிய பேச்சு வந்து அஞ்ஞானிகளுக்கே பிடிக்காது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பேசுவாங்க அரசியல்வாதிகள்ல, ஒரு சிலர் அவங்கள பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க. சோ அதுதான், அப்ப அவங்களே முகம் சொல்லிக்கிறாங்கன்னா இப்ப நம்ம பாபா குழந்தைங்க எப்படி இருக்கணும். அதனால கவனம் இருக்கணும், மற்றவர்களுக்கு பயனளிக்க கூடியதாக, பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதாக, இனிமை தன்மை வாய்ந்ததாக, யார் மனசை நோகடிக்கக்கூடிய நோகடிக்காததாக இருக்கணும். அப்பதான் நீங்க மரியாதை புருஷோத்தம் சொல்ல முடியும். ஸ்லோகன், எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணுமா, ஆன்மீக சக்தியை அதிகரிங்க. இல்ல ஆன்மீக சக்தியை அதிகரிச்சீங்கன்னா எப்பவுமே ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆன்மீக சக்தினாலே மெயின் என்னது, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்க்கணும், தானாவே ஆரோக்கியமா இருப்பீங்க. சதா காலத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்க போறதே யோகம் தான். அந்த யோகத்துல முக்கியமானதே ஆத்ம உணர்வு தான். இந்த ஆன்மீக சக்தி அதிகரிங்க. சோ ஆன்மீக சக்தி ஆத்மான்னு பாக்குறது, இன்னொருத்தவங்க ஆத்மான்னு பாக்குறது, அந்த ஆத்மாவை ஆத்மாவுடைய ஆதி சமஸ்தானத்தை பாக்குறது. சோ அந்த நினைவுலயே இந்த சுப எண்ணங்களையே வச்சிருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்துதான் ஆன்மீக சக்தி. இதை அதிகப்படுத்துறீங்க, இதையே உங்களுக்கு இயல்பான ஒரு பழக்கமா ஆக்குறீங்க அப்படின்னா ஆரோக்கியமா இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஜானகி தாதி இல்லையா? சோ நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜானகி தாதி மட்டும் இல்ல, மதுபனில் இருக்கிற நிறைய தாதிங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே 90 வயசு கடந்தவங்களாதான் இருக்கிறாங்க. சோ அது காரணம் என்னன்னா ஆன்மீக சக்தியை அதிகரிச்சதுனால. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. விஷயம் இருங்க, குளிச்சா இருங்க.